கொஞ்சம் மொட்டையமா இருக்கு.
கௌரவ சபாநாயகரின் அறிவித்தல்கள். குருநகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சாலிந்த திசா நாயக் அவர்களின் மறைவு இப்பாராளுமன்றத்துக்கு மிகவும் கவலையுடன் அறிவிக்கின்றேன். அவருடைய மரணத்தினால் நமக்கு ஏற்பட்டுள்ள நட்டம் தொடர்பில் நாங்கள் கவலைப்படுகின்றோம். கௌரவ உறுப்பினருடைய குடும்பத்தாருக்கு எமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிப்பதாக இந்த பாராளுமன்றத்தின் சார்பில் நான் அறிய தருகின்றேன். இது தொடர்பில் அனுதாப பிரேரணை எதிர்வரும் மறுநாளில் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். பத்திரங்கள் சமர்ப்பித்தல், கௌரவ நகர திட்டமிடல், நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர். இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பேராதனை பல்கலைக்கழகத்தின் வருடாந்த அறிக்கை. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான ஸ்ரீ ஜெயவதனபுர பல்கலைக்கழகத்தின் முகாமைத்துவ பட்டப்பின் படிப்பு நிறுவனத்தின் வருடாந்த அறிக்கை. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் வருடாந்த அறிக்கை மற்றும் கணக்கறிக்கைகள். இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான ஸ்ரீலங்கா வடமேல் பல்கலைக்கழகத்தின் வருடாந்த அறிக்கை மற்றும் கணக்கு. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வருடாந்த அறிக்கை. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான மனித வலு மற்றும் உயர்கல்வி கற்கைகள் ஆய்வு பற்றிய தேசிய நிறுவனத்தின் வருடாந்த அறிக்கை. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பேராதனை பல்கலைக்கழகத்தின் மானுடவியல் சமூக விஞ்ஞானம் பட்டப்பின் படிப்பு நிறுவனத்தின் வருடாந்த அறிக்கை. இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான கல்வி பல்கலைக்கழகத்தின் விக்ரமராட்சி பல்கலைக்கழகத்தின் வருடாந்த அறிக்கை. அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான கொழும்பு பல்கலைக்கழகத்தின் கணினி கற்கைகள் நிறுவனத்தின் வருடாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றேன். இந்த அறிக்கைகள் கல்வி மற்றும் மானுட வளத்துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும் என பிரேரிக்கின்றேன். நன்றி. கௌரவ மின்வழி எரிசக்தி மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சபாநாயகர் அவர். இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான இலங்கை புனர்வலு சக்தி அமைச்சின் அறிக்கையினை சமர்ப்பிக்கின்ற இந்த அறிக்கை எரிசக்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும் என பிரேரிக்கின்றேன். கௌரவ நெடுஞ்சாலைகள் வீதி அபிவிருத்தி மற்றும் பெட்ரோலிய வளங்கள் அபிவிருத்தி அமைச்சர் கௌரவ சபாநாயகர் அவர். இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வேண்டாந்த அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்றேன். இந்த அறிக்கையினை துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும் என பிரிக்கின்றேன். கௌரவ வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் கௌரவ சபாநாயகர் அவர். இரண்டாயிரத்தி பதிமூன்று முப்பத்தி மூன்றாம் இலக்கு நிர்மாணத்துறை சட்டத்தில் பதிமூன்றாம் பிரிவுடன் வாசிக்கப்பட வேண்டி 53 பிரிவின் கீழ் தீர்வியாளர்களை பதிவு செய்தல் தொடர்பில் வீடமைப்பு கலாச்சார அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2017 மார்ச் 8 தேதிய 2013/62 இலக்கு அதிசய வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ள பிரகடனங்கள் விதிமுறைகள் நிர்மாணத்துறை சட்டத்தின் 51-53 ஆ எனும் பிரிவுடன் வாசிக்கப்பட வேண்டிய குறிப்பிட்ட பிரிவின் 58 பிரிவுடன் மேன்முறையீட்டு செயன்முறைகள் தொடர்பில் வீடமைப்பு கலாச்சார அலுவல்கள் அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 மார்ச் 28 தேதிய 1147/47 இலக்க வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்ட விடயங்கள் 2013/33 இலக்க வீடமைப்பு நிர்மாணத்துறை சட்டத்தின் 53-52(1) பிரிவுடன் வாசிக்கப்பட வேண்டிய 58 பிரிவின் கீழ் தரவு செயலகம் தொடர்பில் வீடமைப்பு கலாச்சாரத்துறை அமைச்சரால் ஆக்கப்பட்டு 2019 மார்ச் 28 தேதிய 2118/47 இலக்க அதிசய வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்ட விதிகளை நான் சமர்ப்பிக்கின்றேன். அவை மனித வலு சுகாதாரம் மற்றும் சமூக வலுவூட்டல் பற்றி துறைசார் மேற்பார்வை குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்பட வேண்டும் பிரேரிக்கின்றன. குழுக்களின் அறிக்கைகளை சமர்ப்பித்தல் வலுசக்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் அறிக்கையை அக்குழுவின் தவிசாளர் கௌரவ சந்திம கமகே அவர்கள் சமர்ப்பித்தல். கௌரவ சபாநாயகர் அவர்களே, வலுசக்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை மின் பெட்ரோல் மின்வலு எரிசக்தி பற்றிய குறிப்பிட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கின்றேன். துறைசா இவ்வறிக்கை வலுசக்தி பற்றிய இதன் சட்டவாக்கம் தொடர்பில் ஆராய்வதற்காக சட்ட மதிப்பு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கை இன்று காலையிலமை கிடைக்கப்பெற்றது. அந்த அறிக்கையில் திருத்தங்கள் இன்று குழு நிலையில் முன்வைக்கப்படும். நன்றி. பொதுமனுக்கள் சமர்ப்பித்தல் கௌரவ அசோக் கபே சிங் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ சபாநாயகர் குருநாயகல வில்குடவத்த 28 இலக்கத்தில் வசிக்கும் சுகந்திர குடவம் கிடைக்கப்பெற்ற மனுவினை சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ அஜித் மாணப் பெருமு, கௌரவ சபாநாயகர் அவர்களை அக்கல சிறுதிரன வத்த 48/15/ முதலாம் விளக்கத்தில் வசிக்கும் ஆர்டிஜே ஆர் பியதர்சனும் கிடைக்கப்பெற்ற மனுவனை சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ மகிந்தானந்த் அழுத்கமகே அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, கம்புல மிகத்தலாவ விஜயசிறி எனும் விளக்கத்தில் வசிக்கும் ரணத்துங்குவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற மனுவனை சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ ரஞ்சித் சீம்பலா பிட்டிய, கௌரவ நிமல்லான்சா, கௌரவ சபாநாயகர் அவர்களே, குதுட்டுவோய் நவநகரைய வீடமைப்பு திட்டத்தில் வசிக்கும் கருணாரத்ன வீரம் என்று கிடைக்கப்பெற்ற மனுவனை சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ டாக்டர் நளிந்து ஜெயதீஸ் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்களே, கலத்துறை தெற்கு முஸ்லீம் பள்ளிவாசல் வீதியில் வசிக்கும் ஏஎல்எம் ரிகாஸ் பாருக்குடன் கிடைக்கப்பெற்ற மனுவினையும், கடுவல கொடுத்துட்டு இசுருசிரி உயன 657/28 அமலக்கத்தில் வசிக்கும் லட்சுமியிடம் கிடைக்கப்பெற்ற மனுவினையும், குருநாங்கல் பொத்துகர அமுனுகம 365 இலக்கத்தில் வசிக்கும் கே எம் கிரிபண்டாவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற மனுவினையும், இம்புட்டான ஜெயந்தி மாவத்த 276 டிஎன் இலக்கத்தில் வசிக்கும் ஓ எம் டி கமுனுவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற மனுவினையும், பானந்துர சிரல் லயன்ஸ் வீதியில் வசிக்கும் ராஜேந்திர எஸ் விஜயசிங்கிற கிடைக்கப்பெற்ற மனுவினையும், அங்குருவாத்தோட்ட யாழ துடுவாகல பிரதேசத்தில் வளைக்கும் WLP ஹர்ஷனு கிடைக்கப்பெற்ற மனுவினையும் சமர்ப்பிக்கின்ற இந்த மனுக்கள் பொது மனுக்கள் பெற்ற குழுவுக்கு ஆற்றப்படுத்தப்படும். வாய்மூல விடைக்கான வினாக்கள் கேள்வி விளக்கம் 1, கௌரவ ஹேஷா வித்தானுகே அவர்கள், கௌரவ சமிந்த விஜயசிரி அவர்கள்
கேட்கின்ற,
கௌரவ பிரதம அமைச்சரும் தேசிய கொள்கைகள் மேல் குடியேற்றம் புனர்வாழ்வளிப்பு அமைச்சரை கேட்பதற்கு ராஜாங்க அமைச்சர், கேள்வி இலக்கம் 2, பதுளை மாவட்டத்தில் உணுகலையில் பேசம்பளைனும் சுற்றுலாத்துறை கவனத்தீர்த்துடம் உள்ளது என்பதையும், அவ்விடம் மற்றும் அவ்விடத்தை அண்டிய பிரதேசம் பாரிய சுற்றுடல் மாசத்திற்குள்ளாகியுள்ளது என்பதையும் அவர் அறிவாரா? ஆம். இவ்விடத்துக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பெருமளவு வருகை தருவதால் அவர்களின் அற்றப்படுகின்ற கழிவுகளின் மூலம் சுற்றுச்சூழலுக்கு தேசம் விளைவிக்கப்படுகின்றது எனவும், அதனால் பல சுற்றாடல் பிரச்சனைகள் தோன்றியுள்ளது எனவும் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மத்திய சுற்றுடல் அதிகார சபை அமைச்சருக்கு உள்ள நடவடிக்கை என்ன என்று கேட்கப்பட்டிருக்கின்றது. பேசம்பலை எனும் இவ்விடத்தை சுற்றுலாத்துறைக்கு பொருத்தமானதொடமாக அபிவிருத்தி செய்ய முடியும் என்பதால் அவ்விடத்து நிலைப்பேறான வகையில் பயன்படுத்துவதற்கும் பேணுவதற்கும் பின்வரும் பிரேரணைகள் நடைமுறைப்படுத்தி சுற்றுலா கவனத்தை ஈர்த்துக் கொள்வதற்கும் பாதுகாப்பான முறையில் பார்வையிடுவதற்கும் அபிவிருத்தி செய்யும் பொருட்டு முறையற்ற விதத்தில் கழிவு அற்றப்படுவது என்றளவு குறைப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உணுகலை பிரதேச சபைக்கும் ஊவா மாகாணத்தின் சுற்றுலா அமைச்சருக்கும் அறிவிப்பதற்கு மத்திய சுற்றுலா அதிகார சபை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முன்மொழிவுகள்: பேசம்பள குளியிடத்துக்கு செல்வதற்கு பாதுகாப்பான பாதை ஒன்றை அமைத்தல், இவ்விடத்தை கழிவுகளற்ற இடமாக பேணி வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், இவ்விடத்தில் மதுபாவனையை முழுமையாக தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல், மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தற்காலிக காவல் அரண் ஒன்று இவ்விடத்தில் தாவிப்பதற்கும், பேசம்பளையினும் இவ்விடத்தை பார்வையிடுவதற்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை அவ்விடத்தில் காட்சிப்படுத்துதல், இந்நடவடிக்கைகளை கொண்டு சுற்றாடல் மாசடைதலை என்றளவு குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுதல் உணுகலை பிரதேச சபையின் பொறுப்பாகும் என்றேன் இயலாது. கௌரவ அமைச்சருக்கு நன்றி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, எனக்கு தெரியும் இந்த பதில் சுயமடைக்கின்ற போது, கௌரவ சபாநாயகர் அவர்களே, லுணுகம் லுணுகலையில் பேசம்பள என்ற விடயத்தை பற்றி பார்க்கின்ற போது, உண்மையில் இது லுணுகலையில் இருக்கின்ற ஒரு விடயம், உத்தியோகத்தர்கள் அந்த பதிலைத்தான் தங்களுக்கு தர வேண்டும். ஏனென்றால் நான் சொன்னிடத்தை பற்றிய தரவுகளை வழங்க முடியாது. ஏனென்றால் மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் 2017 10 மாதம் UPP/BD/ பூஜ்ஜியம் ஏழு ஸ்ட்ரோக், பூஜ்ஜியம் ரெண்டு ஸ்ட்ரோக், ஒன்று பதினெட்டு ஸ்ட்ரோக் பதினெட்டு. இந்த கடிதத்தில் கௌரவ அமைச்சரே வழங்கப்பட்டுள்ள உரிமை பத்திரத்தை நிராகரிப்பது. அதற்கான காரணம், இந்த குறிப்பிட்ட நீரைந்து பிரதேசத்தில், இந்த கவர்ச்சிகரமான பிரதேசத்தில் கழிவுகள் அகற்றப்படுகின்றன. இந்த பதில் வேறென்னமோ அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. நீக்குமாறுதான் மத்திய சுற்றுலா அதிகார சபையிடம் கோரப்பட்டிருக்கின்றது. பிரதேச சபையும் இதை அகற்ற வேண்டும். சட்ட ரீதியற்ற ஒரு அகற்றல் இது. இது பிஆர்டி பாதை, மாகாண சபைக்கு சொந்தமான பாதை. பிஆர்டியின் பணிப்பாளர் இதை துரிதமாக நீக்குமாறு சொல்லப்படுகின்றது. கட்கூலி இருப்பது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஏனென்றால் மத்திய சுற்றுலா அதிகார சபை வழங்கப்பட்டுள்ள உரிமை பத்திரம் நீக்கப்படுகின்றது. பிரதேச செயலாளர் வழங்கியுள்ள கடிதம் இந்த அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக இந்த கடிதங்கள் பெறமாற்றப்பட்ட போதிலும் இந்த கட்குழியில் இன்னும் அந்த வேலைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய சுற்றாடல் அதிகார சபையில் இந்த உத்தியோகத்தர்கள் அவர்களுடைய கடமைகளை செவ்வனை நிறைவேற்றினாலும் அரசியல் ரீதியாக மத்திய சுற்றுலா அதிகார சபையின் அமைச்சர், நீங்கள் ராஜாங்க அமைச்சர், இனி இந்த அமைச்சர் மறைமுகமாக இவற்றுக்கு உரிமை பத்திரம் வழங்கியிருக்கிறார். இவை கடிதங்கள் மூலமாக அகற்றப்பட்டாலும் இன்று வரையில் இது தொடர்ந்து இந்த இடத்தில் காணப்படும். ஆகவே அமைச்சருடைய தலையீடு காரணமாகத்தான் உத்தியோகத்திற்கு இதை நீக்க முடியாமல் இருக்கிறது. கௌரவ உறுப்பினரே, பதுள்ளே பிரதேசம் தொடர்பில் தாங்கள் கவனம் செலுத்துகின்றமையிட்டு தங்களுக்கு நன்று. உண்மையில் கவலையாக இருக்கின்றது. இங்கு எந்த இடத்திலையும் இந்த கட்குழியை பற்றி பேசப்படவில்லை. சுற்றுலாத்துறையின் கவனத்தை ஈட்டிக் கொண்டுள்ள ஒரு பிரதேசம் இருக்கிறதாகவும், அந்த பிரதேசம் பாரிய சூழல் மாசுக்குள்ளாகியுள்ளதாகவும், அந்த சுற்றுலா மாசுதலை குறைப்பதற்காக அமைச்சு மேற்கொள் நடவடிக்கை என்னவென்று தான் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுக்கு குறிப்பிட்ட அந்த விடயம் இந்த கேள்வியில் எழவில்லை. ஆகவே எந்த இடத்திலும் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிடப்படவில்லை. சுற்றுலாத்துறை பற்றித்தான் குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம், என்றால் நீங்கள் வாழ்வது அந்த பிரதேசத்தில். ஆகவே இந்த குறிப்பிட்ட கட்குழு தொடர்பில் ஆராய்ந்து பார்த்து விரைவில் பதில் நல்கிறேன். நீங்கள் சொன்னதை செய்கின்ற ஒரு அமைச்சர். அந்த வகையில் நான் தங்களுக்கு மத்திய சுற்றுலா அதிகார சபையின் கடிதம் திரத்து செய்யுமாறு பிரதேச செயலாளர், அதே போன்று மாகாண வீதி அபிவிருத்தியின் பணிப்பாளர் அனுப்பியுள்ள கடிதங்களை இந்த உத்தியோகத்தர் உண்மையிலேயே பாவம். ஏனென்றால் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டிலும் இது பற்றி பேசப்பட்டது. நீங்களும் நன்றாக செயல்பட்டு வருகிறீர்கள். நான் சொல்கின்ற விடயம் உண்மை என்றால் நான் மீண்டும் இந்த கேள்வி எழுப்புகிறேன். சரி, மத்திய சுற்றுலா அதிகார சபையின் கட்டளை புறக்கணிக்கப்படுகின்ற போது அந்த கட்டளை நடைமுறைப்படுத்தப்படாமல் 2 வருடங்கள் கடந்துவிட்டன. உங்களுக்கு முடியுமா இதை நிறுத்துவதற்கு? நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு 1 மாத கால பகுதிக்குள் செல்ல முடியும். நீங்கள் கிராமத்தவர், நீங்கள் சரியாக இருப்பீர்கள். ஆனால் இங்கு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது சுற்றுலாத்துறையினை பற்றி. சுற்றுலாத்துறையை பாதித்துள்ள சூழல் மாசடைதல் இவை பற்றித்தான் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் எழுப்புகின்ற விடயம் கட்குழி பற்றிய விடயம் என்றால் கட்டாயமாக அதை பற்றி ஆராய்ந்து பார்க்கிறேன். சார், அதை பற்றி ஆராய்ந்து பார்த்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். கௌரவ டாக்டர் நலிந்து ஜெயதீஷ கேள்வி எழுப்புகிறேன். கௌரவ பிரதமரும் தேசிய கொள்கைகள் பற்றிய அமைச்சருமானவரை கேட்பதற்கு பதிலளிக்கிறேன். பதில், $49 மில்லியன் சொச்சமான பணம்.
அத்தாஸ் அட்டசிய விசிப்பாய்
2017 ஆம் ஆண்டில் அமைச்சரால் செலவு செய்யப்பட்ட மொத்த பணத்தொகை 38 மில்லியன் சொச்சமான பணம். ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி ஒதுக்கீட்டின் வீதமாக 77%, மீதமாகிய நிதி ஒதுக்கீட்டின் அளவு 11,294,400,000 சொச்சம், ஒதுக்கப்பட்ட வீதம் 23%. இன்றிலே நிலாது. முதலாவது மேலதிக கேள்வி, தங்களுடைய அமைச்சுக்கு நேரடியாக தொடர்படவில்லை என்றாலும் சுற்றுச்சூழல் பற்றிய மிகவும் பாரதூரமான பிரச்சினை இது. கரவளப்பெட்டிகையில் குப்பை மேடு உயர்ந்து வருகிறது. ஆகவே கொழும்பில் இப்போது குப்பைகள் சேகரிக்கப்படாத ஒரு நிலையம் காணப்படுகின்றது. இந்த பிரச்சினை தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற ஒரு பிரச்சினை. குரங்குகள் வீடு கட்டுவது போலதான் நீங்களும் பதில் தந்து கொண்டிருக்கிறீர்கள். கரவளப்பெட்டியில் தற்போது இடம்பெற்றுள்ள இந்த பிரச்சினைக்கு நீங்கள் தருகின்ற தீர்வு என்ன? குரங்குகள் வீடு கட்டுவது போன்ற பதில் தருகிறேன், நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கற்பதற்கு வேறொரு பதில் தருகிறது போல் நீங்கள் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். இந்த கேள்வியினை எங்களுடைய அமைச்சின் 2017 நிதி செலவீட்டை பற்றி எழுதியிருப்பீர்கள். கரவளப்பெட்டிய அந்த குப்பை கூள தளம் அவசரப்பில் பொறுப்பு கூற வேண்டியது மெகாபோலிஸ் அமைச்சர். நாங்கள் பணிகளை பங்கிட்டுக் கொண்டிருக்கிறோம். கௌரவ அமைச்சர் இங்கு 14 காத்திருக்கிறார் தங்களுக்கு. சரி, அமைச்சருக்கு 14 வாய்ப்பு வழங்குவோம். கௌரவ சம்பிக் அவர்கள், கௌரவ சபாநாயகர் அவர்கள், ஒரு முக்கியமான கேள்வியைத்தான் கௌரவ உறுப்பினர் எழுப்பியிருக்கிறார். எங்களுக்கு தெரியும், மே தொட்ட மேலே ஏற்பட்ட அசம்பாவிதம் தொடர்பில் அந்த சம்பவத்துக்கு பிறகு கொழும்பில் குப்பைகளை ஆற்றுவதற்காக ஒரு இடம் கிடைக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் 2-3 மாத கால பகுதிக்குள் ஒவ்வொரு இடத்திலும் குப்பைகள் ஆற்றப்பட்டன. மக்கள் எதிர்ப்பு காரணமாக இறுதியில் 6,000 அதிகமான டோன் கழிவுகள் பல இடங்கள் குவிந்து டெங்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொழும்பு நகர சபைக்கோ மாகாண சபைக்கோ அமைச்சுக்கோ இந்த பிரச்சினை தீர்க்க முடியவில்லை. ஆகையால் அதன் பொறுப்பை எங்களுக்கு தற்காலிகமாக கையளிக்கப்பட்டது 7 June. நாங்கள் தற்காலிக ஒரு இடத்தை அமைத்துக் கொண்டோம். காணி அபிவிருத்தி கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான கேவலப்பட்டியில் அமைந்துள்ள ஒரு இடம் அது. அதனை நாங்கள் தற்காலிகமாக நிரந்தர தீர்வு கிட்டு மட்டும் ஒரு வருடத்துக்கு குப்பைகளை ஆற்றுவதற்காக பயன்படுத்தினோம். நாங்கள் படிப்படியாக அந்த இடத்தை முன்னேற்றி வகைப்படுத்தப்பட்ட குப்பை கூலங்களை எடுத்து சேதன பசலை தயார் செய்யவும் இன்னும் ஒரு பகுதியை உட்காத பகுதிகளை மீள் சுழற்சி செய்யவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். ஒரு வருடத்துக்காக இந்த பணிகளை பொறுப்பேற்றோம். ஆனாலும் இப்போது 2 தாண்டியிருக்கிறது. ஆகவே அந்த பிரதேசத்தில் குறிப்பிட்ட கொழுத்திறனை அது விஞ்சியிருக்கிறது. அவை மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை இது சுற்றுச்சூழலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக எமக்கு அறிவித்திருக்கின்றது. நாங்கள் செப்டம்பர் மாதத்தில் கொழும்பு மாநகர சபைக்கு அறிவித்தோம், வேறு வேறு இடங்களை தேடிக்கொள்ளுங்கள். கிரவளப்பெட்டியில் குப்பை கூளங்களிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் கருத்திட்டம் இந்த வருட நவம்பர் மாதத்தில் அது ஆரம்பிக்கும். தற்காலிகமாக முதலாவது படிமுறை அங்குரக்காடு குப்பை கூள தளத்தினால் நிவர்த்தி செய்யப்படும். 2019 இந்த வருடம் மார்ச் 16 முதல் அருவக்காடு பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள தளத்தில் முதல் படிமுறையில் 600 குப்பை கூளங்களை அகற்ற முடியும் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். இது பற்றி தொடர்ச்சியாக அறிவித்தோம், அதன் நல்ல வரவேற்பு கிடைக்கவில்லை. உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் வஜ்ர அபேவர்தனவின் தலைமையில் இது பற்றி ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டினோம், நடவடிக்கைகளை மேற்கொண்டோம். தேவையான சுற்றாடல் அனுமதிகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கொழும்பு நகர சபை குறிப்பிட்ட குப்பை கூளங்களை அகற்றுவதற்கான உடன்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. கரவளப்பெட்டியில் தொடர்ந்தும் குப்பை கூள தளத்தை முன்னேற்ற நடத்தி செல்ல முடியாது. அது குறிப்பிட்ட குளத்திறனை விஞ்சி இருக்கிறது. அது அந்த பிரதேசத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அவை கொழும்பு நகர சபை இப்போது என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் முறைப்படி செய்துள்ள அருவக்காட்டுக்கு அவர்கள் குப்பைகளை கொண்டு வந்து பொறுப்பளிக்க வேண்டும். இரண்டாவது மனித கேள்வி, இப்போதுள்ள பாரிய பிரச்சினை இது. உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் இங்கிருக்கிறார். கொழும்பு நகரசபை எல்லையில் உள்ள குப்பை கூளங்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள்? சுற்றாடல் அமைச்சர், நீங்களாவது பதில் நல்குங்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த பிரச்சனை தொடர்பில் நானும் சம்பிக்கர் ரணவக்கவும் வனாத்து வள்ளுவ பிரதேசபையின் தவிசாளரும் கடந்த வாரம் ஒரு நாள் இரவில் கூடி பேசினோம். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு வனாத்த உள்ள தவிசாளர் கோரிக்கை விடுக்கிறார், ஒரு மாதத்துக்கு 3 மில்லியன் வீதம் கொடுப்பனவை அவர்களுக்கு வழங்குமாறு, இவற்றை கையாள்வதற்காக. அது தொடர்பில் நாங்கள் இன்று பகலும் பேச்சுவார்த்தை நடத்தினோம். கொழும்பு நகரசபை வனாத்து உள்ள பிரதேசபையினை உடன்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்க்க நடவடிக்கைகளை எடுப்போம். நன்றி. கௌரவ சிசிர ஜாக்குடி அவர்கள், கௌரவ கல்வி அமைச்சரை கேட்பதற்கு. கௌரவ கல்வி அமைச்சர், கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2019 ஆம் ஆண்டில் உயிரியல் பாடத்துறையில் ஆப்போஸ் உயர்த்தரத்தில் தோற்ற உள்ள மாணவர்கள், 2017 முதல் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2, இந்த பாடத்திட்டத்தில் 10 அலகுகள் உள்ளடங்கும். அந்த அனைத்து அலகுகளும் உள்ளடங்கிய பாடத்திட்டம் உயிரியல் பாட ஆசிரியர்களுக்கு 3 மொழியிலும் வழங்கப்பட்டுள்ளது. ஆப்போஸ் உயர்த்தரம் 2019 உயிரியல் பாடத்திட்டமானது 3 மொழியிலும் அந்த பிரதிகள் வழங்கப்பட்டுள்ளன. 4, புதிய பாடத்திட்டத்துக்கு விதப்புரை செய்யப்பட்டுள்ள நடைமுறை பரிசோதனைகள் கருப்பு எழுத்துக்களில் அச்சிடப்பட்டுள்ளது. புதிய பாடத்திட்டத்துக்கான ஆங்கில ஆசிரியர்களுக்கான கையேடு 3 ஆம் தேதி முதல் செப்டம்பர் 3 ஆம் தேதி வரை இடம்பெற்ற ஆசிரியர் செயலமர்வின் போது வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் கையேடின் சிங்கள தமிழ் பிரதிகள் 2018 பிப்ரவரி மாத இறுதி வாரத்தில் விஞ்ஞான பாடத்தை கற்பிக்கும் அனைத்து பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கேற்ப ஆசிரியர் வழிகாட்டல் சிங்கள தமிழ் ஆங்கில மொழி மூலமான பிரதிகள் பங்கிடப்பட்டுள்ளன. அவை 3 மொழியிலும் தேசிய கல்வி நிறுவனத்தின் வெப்சைட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 13 ஆம் தர ஆசிரியர் கையேடு சிங்கள தமிழ் கையேடுகள் 2018 ஆம் ஆண்டு June 11 முதல் 31 ஆம் தேதி வரை இடம்பெற்ற ஆசிரியர் பயிற்சி செயலமர்கள் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் கையேடு சிங்கள தமிழ் ஆங்கில மொழியிலான பிரதிகள் தற்போது கல்வி வெளியீட்டு நிறுவனத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானம் அதே போன்று 13 ஆம் தரத்திலான ஆசிரியர் கையேடு 3 மொழியிலும் கல்வி நிறுவனத்தின் வெப்சைட்டில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஆவண 1, மேற்படி பாடத்திட்டம் தொடர்பில் உயிரியல் பாடத்தை கற்பிக்கும் ஆசிரியர்களை அறிவூட்டும் முகமாக 2017-2018 ஆம் ஆண்டுகளில் செயலாமல் நடத்தப்பட்டுள்ளன. இந்த வேலை திட்டங்கள் இணைப்பு 1 காட்டப்பட்டுள்ளன. 2, ஏற்புடையதாகாது. 3, முழு பாடத்திட்டமும் மேற்படி ஆணப்பகுதியில் சொல்லப்பட்டுள்ளவாறு வழங்கப்பட்டுள்ளது. ஏற்புடையதல்ல. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மேலதிக கேள்வி. உயிரியல் பாட பரீட்சை தாள் சிங்கள தமிழ் மூல மாணவர்களுக்கு பாடத்திட்டம் அந்த மொழிகள் வழங்கப்படவில்லை, ஆங்கில மொழியில் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாக நாங்கள் ஏற்கனவே பிரச்சனைகளை பிரிக்கின்றோம். துரதிருஷ்டவதமாக உயிரியல் பாட பரீட்சை நடைபெறுகின்ற நாள் இன்று உயர்த்தரத்தில் நீதிமன்றத்துக்கு முன்னால் 157 ஆசிரியர்கள் கையொப்பமிட்டு உயிரியல் பாடத்தில் உள்ள சிக்கல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பாரிய செலவில் ஆசிரியர்கள்தான் உயர்நீதிமன்றத்தில் இவ்வாறு மனுவினை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அமைச்சர் சொல்வது போன்று இது ஒரு இலகுவான ஒரு பிரச்சனை என்றால், ஆசிரியர்கள் மாணவர்கள் 357 பேர் சத்தியப்பிரமாண கடினத்துடன் மேன்முறையீட்டினை முன்வைக்க மாட்டார்கள். உண்மையிலே பிரச்சனை இருந்திருக்காவிட்டால் பிரச்சனை காரணமாகத்தான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்து தங்களுக்கு தெரியுமா? கௌரவ சபாநாயகர் அவர்கள் நீதிமன்றத்தின் முன் வழக்கு தாக்கல் செய்த மாத்திரத்தில் பிரச்சனை இருப்பதாக சொல்ல முடியாது. அதே போன்றுதான் பாடத்திட்டத்தை பற்றி சொல்வதென்றால் அது அடிக்கடி மாறுகின்றது. கல்வி நவீனமயப்படுத்தப்படுகின்ற போது அடிக்கடி பாடத்திட்டம் மாறுகின்றது. எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 2015 நாங்கள் வருகின்ற போது சிலர் இந்த ஆசிரிய குளங்களை வைத்திருந்தார்கள். இவர்கள்தான் பாடத்திட்டங்களை செய்ய வேண்டும், புத்தகங்களை தயார் செய்ய வேண்டும் என்றும், வகுப்புகளுக்கு தேவையான டியூஷன் வகுப்புகளுக்கு தேவையான மாதிரித்தான் அவர்கள் பாடத்திட்டங்களை தயார் செய்திருந்தார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனால் நாங்கள் பாடத்திட்டங்களை மாற்றி வருகின்றோம். வினாக்கள் பாடத்திட்டங்களை உள்ளடக்கியவாறு தயார் செய்யப்படுகின்ற நாங்கள் பல்கலைக்கழகத்தில் செல்கின்ற போது 5 பரீட்சை தகடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும் அடுத்த பரீட்சை எப்படி வரும் என்று. இப்போ இந்த முறைகள் அனைத்தும் மாற்றப்பட்டிருக்கின்றன. இந்து விடயம் சார்பாக மாத்திரமல்ல, தொடர்பாடல் விடயம் சம்பந்தமாகவும் இந்த பிரச்சனை வந்தது. ஒரு பேராசிரியர் உள்ளடக்கிய ஒரு குழு இந்த விடயங்களை செய்கின்ற போது முன்னர் அதில் பணியாற்றியவர்கள் அப்படியல்ல, இப்படி இது வர வேண்டும் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் விமர்சனங்களை தெரிவிக்கிறார்கள். ஆசிரியர்களும் பார்க்கிறார்கள், நாங்கள் எல்லோரும் கற்பித்தது இலக்கு இது சிக்கலானது, ஆகவே நாங்கள் பழைய பாடத்திட்டத்தையே உட்புகுத்த வேண்டும் என்றும் பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். உரிய திகதிகளுடன் குறிப்பிட்ட வழிகாட்டல்கள் எப்போது வழங்கப்பட்டன, பங்கிடப்பட்டன, எப்போது பயிற்சி வழங்கப்பட்டன என்ற தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகள் ஏதும் இருந்தால் இந்த பாடசாலைக்கு கிடைக்கப்பெறவில்லை என்ற பாடசாலையின் பெயரை எனக்கு முன்வையுங்கள். கௌரவ சபாநாயகர் 2வது மிளகு கேள்வி கௌரவ அமைச்சருக்கு. தேசிய பாடசாலைகளின் ஆசிரியர்கள் உயிரியல் பாடத்துறையில் உள்ள இந்த சிக்கல் தொடர்பில் எழுத்து மூலமாக முன்வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய அமைச்சர் சில உத்தியோகத்தர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடத்திட்டத்தில் சிக்கல் இருக்கிறது. அதே போன்று சிங்கள மொழி மூலத்தில் சில பாடத்திட்ட பிரிவுகள் வழங்கப்படவில்லை என்றும் இந்த பரீட்சை இன்று இடம்பெறுகிறது. காப்போத உயர்தர உயிரியல் பாட பரீட்சை நாங்கள் இந்த பிரச்சனை எழுப்பினோம், ஆனால் இந்த தீர்வினை முன்வைக்கவில்லை. ஆகவே தான் நீதிமன்றத்துக்கு முன் பெற்றோர்களும் பிள்ளைகளும் சென்றிருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், கௌரவ அமைச்சரே, தேசிய கல்வி நிறுவனத்தின் குறிப்பிட்ட உயிரியல் பாடத்தை கற்பிக்கும் அதேபோன்று பாடத்திட்டத்தை தயாரிக்கும் ஆசிரியர்கள் அதற்கான உரிய முறையில் குறிப்பிட்ட உயிரியல் பாடத்தை கற்றவர்கள் ஆய்வு செய்தவர்கள் அல்ல. ஆகவே தேசிய கல்வி நிறுவனத்தில் இந்த பாடத்திட்டத்தை தயார் செய்கையில் அதில் ஈடுபடுத்தப்படுகின்ற ஆசிரியர்கள் அந்த துறையில் பயிற்சி பெறாதவர்கள், வேறு வேறு பட்டங்களை பெற்றவர்கள். ஆகவே உயிரியல் பாடத்துறையில் உள்ள தவறுகள் ஏராளம். அவை பற்றி குறிப்பிட்ட ஆசிரியர் எழுத்து மூலமாக தங்களுக்கு அறிவித்திருக்கிறது. மாணவர்களுடைய பிரச்சனை, இந்த பாடத்திட்டம் தொடர்பில் ஒரு பிரச்சனை இருக்கின்ற எதிர்காலத்தில் இந்த சிக்கலை தீர்க்குமாறு கேட்டுக் கொள்கின்றன. கௌரவ சபாநாயகர் அவர்கள் ஒரு போதிலும் இந்த சபையிலோ கல்வி அமைச்சர் என்ற ரீதியில் ஒரு போதிலும் நான் தப்பி போக முயற்சிக்க மாட்டேன். மேலதிகள் கேட்கப்படுகின்ற போது நான் பதினெல்க தயாராக இருக்கின்றேன். உயிரியல் பாட சிக்கல் தொடர்பில் பல மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்ட உத்தியோகத்தர்களை அழைத்தேன். தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் அதே போன்று அந்த கலை சாஸ்திர கலைத்துறையின் தலைவர் அதே போன்று உயிரியல் பாட திட்டத்தை தயாரிக்கின்ற உத்தியோகத்தர்கள் தயாரிப்பவர்களை அழைத்தேன். கல்வி அமைச்சின் பணிப்பாளர்கள் அனைவரையும் அழைத்தேன். பரீட்சை ஆணையாளரையும் அழைத்தேன். அழைத்து 3-4 மணித்தியாலங்களுக்கு மேலதிகமாக நாங்கள் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினோம். நீங்கள் குறிப்பிட்ட வடிகம் தொடர்பில் அனைவருக்கும் சொன்னேன். ஊடகங்கள் கூட இவற்றுக்கு பெறப்பழியம் வழங்கியிருந்தன. இந்த விடயங்கள் இந்த விமர்சனங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு 14 மாறு நான் சொன்னேன். அந்த பேச்சுவார்த்தையின் போது ஊடகங்கள் அதே போன்று நீங்கள் சொல்வது அல்ல யதார்த்தம் உண்மை அது வெல்ல அந்த சிக்கல் நாங்கள் அன்றை தீர்த்தோம் தேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் எமக்கு முடியாது இந்த மாற்றங்களை செய்யாமல் இருப்பதற்கு மாற்றங்களை செய்ய வேண்டும் சில ஆசிரியர்கள் இவற்றை எதிர்க்கிறார்கள் நவீனமயப்படுத்தல் எதிர்க்கிறார்கள் இனி எமக்கு ஒரு இடத்தில் தங்கியிருக்க முடியாது நாங்கள் விரைவாக இந்த மாறுகின்ற அறிவினை பெற்றுக் கொள்ள வேண்டும் 2016 இருமடங்காக கல்வி மாறுவதற்கு 200 வருடங்கள் ஏற்பட்டன இரண்டாம் உலக யுத்தத்தின் போது 2 மடங்காக கல்வி மாற்றமடை 25 வருடங்களை கடந்தன நவீன உலகத்தை நோக்கி செல்கின்ற போது கல்வி நவீனமயப்படுத்தலுக்கு 13 மாதங்களே செல்கின்றன நாங்கள் பல்கலைக்கழகம் சென்ற காலத்திலும் பழைய நோட்டை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் கற்பித்தார்கள் உயிரியல் பாடத்துறை சார்ந்த அனைத்தும் இன்று மாற வேண்டும் ஜெயதேவுயான் கூட அவர் ஐக்கிய தேசிய கட்சியை சார்ந்தவர் அல்ல நாங்கள் புதிதாக சிந்தனை செய்கின்றோம் கல்விகள் மாற்றங்களை செய்யக்கூடிய ஜெயதேவ் உயன்குடவைத்தான் நாங்கள் அழைத்தோம் அவரையும் அழைத்தோம் அன்று ஆகவே இந்த விடயம் தொடர்பில் சிக்கல்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன எமக்கு முடியாது வகுப்புகளுக்கு தேவையான மாதிரி ஆசிரியர்களுக்கு இலகுவாக படிப்பிக்கக்கூடிய முறையில் பாடத்திட்டங்களை அமைக்க முடியாது என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் கௌரவ அனக்ககேரத் அவர்கள் தபால் சேவைகள் அமைச்சரை கேட்பது கௌரவ ஜெயந்த சமரவீர அவர்கள் கௌரவ விமல வீர திசாநாயக்கா அவர்கள் கேள்வி எழுப்புகின்றேன் கௌரவ உள்ளகுள் நன்றவர்கள் மாகாண சபைகள் அமைச்சர் கேள்வி இலக்கம் 1, 2, 3 பதில் ஆம் ஆவண 1 கௌரவ நிதியமைச்சரால் சபரிக்கப்பட்டுள்ள 2011 வரவு செலவு திட்ட முன்னறிவித்தலின்படி சகல சலுகை அடிப்படையில் வாகனங்கள் இறக்குமதி செய்வது 2015-2020
நிறுத்தப்பட்டுள்ளதனால் அத்துடன் இறக்குமதி அனுமதிப்பத்தின் தொடர்பாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுற்றறிக்கை இலக்கம் 0.1 கோடி 2013 காலாவதியாக்கப்பட்டது அதன் பின்னர் எந்தவித உறுப்பினர்களுக்கும் தீர்வேற்ற வாகனங்கள் வழங்கப்படவில்லை அவன் 2 ஏற்புடையதாகாது கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரே காலப்பகுதிக்குள்ளே மாகாண சபையில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர் ஒரு தொகுதியினருக்கு வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது அந்த காலப்பகுதியில் தெரிவு செய்யப்பட்டு இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்படவில்லை அது உங்களுடைய கட்சியும் உட்படுத்த நான் கேட்கின்றேன் இந்த வினாவினை அப்படியா ஏன் ஒரே தலைவர் தெரிவு செய்யப்படுகின்ற ஒரு தொகுதியினருக்கு வழங்குகின்றால் இன்னும் ஒரு தொகுதியினருக்கு வழங்குவதில்லை நீங்கள் சுற்றறிக்கை ரத்து செய்யப்பட்டிருப்பின் தயவு செய்து அதனை நீங்கள் செல்லுபடியாக்குங்கள் இது அநீதியாகும் ஒரு பகுதியினருக்கு வழங்கி இன்னொரு பகுதிக்கு வழங்காமல் அநீதியாகும் ஒரே வகையிலே தெரிவு செய்து மாவட்டத்திலே தேர்தலே 2.5 வருடங்களிலே இந்த காலப்பகுதியில் சேவையாற்றியவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் கௌரவ சபாநாயகர் அவர்களே உறுப்பினருக்கு சமர்ப்பிக்கின்ற விடய உண்மையான நிலைமை காணப்படுகிறது சுற்றறிக்கை அமைப்பாக பிரச்சினை ஒன்று எழுந்துள்ளது தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினை தொடர்பாக அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றேன் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இதுவரையிலும் புள்ளி விவரங்கள் தொடர்பான அந்த விடயங்கள் சரியாக அறிக்கையிடப்படவில்லை உறுப்பினர்கள் 2 பேருக்கு 11-20 பின்னர் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டு இருப்பினும் எங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாமல் உள்ளது அவ்வாறு உறுதி படுத்தப்படுமாயின் வடகிழக்கு பிரதேசங்களுக்கு புறம்பாக வழங்கப்பட்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது பிழை என்பதை ஒரு குழுவுக்கு மாத்திரம் கவனிப்பதாகவும் அதற்கமைவா அமைச்சரை பத்திரம் தயாரித்து விரைவாக சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுப்பின் கௌரவ மாகாண சபை உறுப்பினர் பாராளுமன்றத்தின் கவனத்தை அதிகமான உறுப்பினர்கள் கவனத்தை ஈர்த்திருக்கின்றனர் இந்த விடயம் தொடர்பாகவும் 2வது குணம் உண்மையிலே வடக்கு மாகாண சபையிலே அனைவருக்கும் வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது அதை ஏற்றுக்கொள்கின்றார் இலங்கையிலே அனைத்து மாகாண சபைகளிலும் கடந்த அரசாங்கத்தின் சுற்றறிக்கைக்கு மையமாக 2.5 வருடம் காலப்பகுதியிலே பணியாற்றியவர்களுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது 5 வருடங்கள் பதவியாற்றியவர்களுக்கு வழங்கவில்லை அவர் அமைச்சரிடம் பத்திரமுறை தாக்கல் செய்வதாக கூறினர். கௌரவ இம்மலவீர உறுப்பினர் அவர் கூறுவது உண்மை. இருப்பினும் நாங்கள் தென்மாகாண சபையில் நான் பெயர் கூற விரும்பவில்லை. இரண்டு உறுப்பினர்களுக்கு 11 மாதம் 20 தேதி அதாவது அறிக்கையிடப்பட்டிருக்கின்ற அந்த உரிய ஆவணங்களை நான் கோரியிருக்கின்றேன். அதனை முனைத்து அமைச்சர் பத்திரமனை சமர்ப்பிக்க எதிர்பார்க்கின்றேன். கௌரவ கௌரவ கமத்தொழி கிராமிய பொருளாதார விவகாரங்கள் கால்நடை வளங்கள் அபூர்த்தி நிர்பாசனம் மற்றும் கருத்தல் மற்றும் நீரியல் வளங்கள் அபூர்த்தி அமைச்சரிடம் கேட்பதற்கு அவருடைய வினாவுக்குரிய முதலாவது 13,306.84 ஹெக்டேர்கள் இரண்டாவது 13,201 ஹெக்டேர் மூன்றாவது பயிரிடப்படாத அந்த தரிசு நில வயல் காணியிலிருந்து நாட்டுக்கு ஏற்பட்ட நெல் இழப்பு அதாவது 9,720 மெட்ரிக் டன் நெல்லை விளைச்சலாக பெற முடிந்திருக்கும் என மதிப்பிடப்பட்டது. ஆவண்ணா 11,108 ஹெக்டேர்களாகும். ஆவண்ணாவின் இரண்டாவது பகுதி விவசாய இழப்புகளை கிருமிகளால் ஏற்படும் அழிவுகளை குறைத்துக் கொள்வதற்கு விவசாய திணைக்களத்தின் தொழில்நுட்பம் கமநலாபுர் திணைக்களத்தின் உத்தியோகத்தினுடன் கமக்காரர் அமைப்புகளுக்கு பெற்றுக் கொடுத்ததன் மூலம் விவசாயிகளை விழிப்பூட்டமே. அதன் இரண்டாவது பகுதி பயிர் இழப்புகளின் போது அத்தகைய பயிர் இழப்புகளின் தன்மைக்கு ஏற்ப விவசாய திணைக்களத்தினது மேல்மாகாண விவசாய திணைக்களம் கமலாபுர திணைக்களம் ஆகியன அத்தகைய இழப்புகளை குறைக்கும் நிமித்தம் ஒருங்கிணைந்து செயற்பட்டமை. மூன்றாவது பதில் அதற்குரிய வறட்சியினாலும் வெள்ளப்பெருக்கினாலும் ஏற்படும் பயிர் இழப்புகளை தவிர்த்துக் கொள்ளும் பொருட்டு 2017-2018 ஆண்டுகள் குளங்கள் அணைக்கட்டுகளை புனர்மாலம் செய்யப்பட்டதனுடன் நீர் பாதுகாப்பின் நிமித்தம் 2018 ஆண்டில் 133 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிட்டு 186 கருத்திட்டங்களும் 2017 ஆண்டில் 207 மில்லியன் ரூபாய் நிதியை செலவிட்டு 266 கருத்திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளமை. 2018 ஆண்டினுள் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களையும் கமக்காரர் அமைப்புகளையும் விழிப்பூட்டும் நிமித்தம் பயிற்சி நிகழ்ச்சி திட்டங்கள் மேல் மாகாணத்தில் செயற்படுத்தப்பட்டுள்ளமை. தரிசு நில வயல் காணிகளது பயிற்சி மாற்றலை வலுப்படுத்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் 2017 ஆண்டு தரிசு நிலங்கள் 4,915 ஏக்கர் தரிசு நில வயல் காணிகளும் 2018 ஆண்டிலும் 2,907 ஏக்கர் அத்தகைய தரிசு நில வயல் காணிகள் மேல் மாகாணத்தில் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளமை. மேலும் இத்தகைய அபிவிருத்தி சார் செயற்பாடுகள் வருடாண்டம் தொடர்ந்து செயற்படுத்தப்பட்டு வருகின்றன. அவருடைய ஆவண்ண மூன்றாவது வினாவுக்கு பதில் 2018 ஆண்டு சிறுபோகம் தொடர்பில் நஷ்டத்து தொகையை செலுத்த தேவையான நிதிகள் கிடைத்துள்ளன. ஆகையால் பயிர்கள் அழிவுக்குள்ளாகியதால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டத்து தொகை விடுவிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 2019-2015 ஆண்டளவில் நஷ்டத்து கொடுப்பனை செலுத்தி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆதலால் 1913 விவசாய குடும்பங்களுக்கு 27 மில்லியனுக்கு அண்மித்த தொகையான நிதியை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அவருடைய ஈனாவுக்குரிய பதில் விவசாய செயற்பாடுகள் தவிர ஏனைய பொருளாதார செயற்பாடுகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என கமநல அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதில் ஈனாவின் 2 ஏற்புடையதாக அதனுடைய 3-4 பகுதி ஏற்புடையதாகாது. என்னுடைய மேலதிக வினா கௌரவ சபாநாயகர் அவர்களே, கம்பஹா மாவட்டத்திலே தற்போது மேல் மாகாணத்தின் மற்றும் வடமேல் மாகாணம் உள்ளடக்கும் வகையிலே மர்தகமுள்ள நெற்களஞ்சிய சாலை மற்றும் நெற் சந்தைப்படுத்தும் நிலம் கடந்த அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்டது. அப்படியாயின் இவ்வகையான பாரிய அளவு அறுவடை கிடைக்கப்பெற்று இந்த அளவு பாரிய நிலப்பிரதேசத்தில் பயிரிடப்படுகையில் இவ்வாறு நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற அரிசி களஞ்சியசாலை மற்றும் சந்தைப்படுத்தல் நிலையம் ஏன் இதுவரையும் ஆரம்பித்து சுமார் 4.5 வருடங்களாக உங்களுடைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படவில்லை? அதே போன்றுதான் 1,000,000,000 ரூபாய் பெறுமதியான தற்போது கூட்டுறவு முறைமையின் கீழ் தற்போது விவசாயிகளுக்கும் மற்றும் அந்த நெல் உரிமையாளர்களுக்கும் அந்த நெற்களை கொள்வனம் செய்வதற்காக இந்த அரசாங்கத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதா பிரச்சாரம் செய்யப்பட்டிருப்பினும் மேல் மாகாணத்துக்கும் மற்றும் கம்பா மாவட்டத்துக்கும் விசேடமாக இந்த நிதி பெற்றுக் கொடுக்கப்படவும் இல்லை. இது தொடர்பாக உங்களுடைய கருத்தை நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ சபானர் அவர்களே, அவர் கூறிய மர்தகமுள்ள நெற்களஞ்சிய சாலை கட்டிட தொகுதி நாங்கள் சென்ற வருடமும் களஞ்சியப்படுத்தியிருக்கிறோம். இந்த வருடமும் நாங்கள் ஒரு பகுதியை களஞ்சியப்படுத்தி பயன்படுத்தி வருகின்றோம். இரண்டாவது விடயம், நாங்கள் விவசாயிகளுடைய நட்டு வீட்டுத் தொகை வழங்குதல் தொடர்பான விடயம் தொடர்பாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் தலைமையில் புலனர்வையிலும் அதிமேதகு பிரதமர் அவருடைய தலைமையில் அனுராதபுரத்திலும் ஒன்றாகுளம் மாவட்டத்திலும் கடந்த வாரத்திலே நாங்கள் வழங்குவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம். 15ஆம் தேதி ஆகும்போது கம்பா மாவட்டத்தில் ஒட்டுமொத்த கொடுப்பனவை செலுத்தி நிறைவு செய்வோம். அதாவது இலங்கையிலேயே நாங்கள் கொடுத்து நிறைவு செய்வோம். கம்பா மாவட்டம் மாத்திரமல்ல, 1,000,000,000 ஒதுக்கப்பட்டுள்ளது நெல் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு திட்டத்தின் கீழ், அதாவது நெற்களை கொள்வனம் செய்வது. அதை பற்றித்தான் நான் கேட்டேன். அதாவது நெல் உரிமை ஆலை உரிமையாளர்களுக்கு கூட்டுறவு திட்டத்தின் கீழ் அதாவது 300 பேருக்கு தேவையான நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமில்லை, நாங்கள் இன்று வாழ்க்கை செலவு குழு கூடியிருக்கின்றது. தற்போது நெல் அதாவது காணப்படுகின்ற நெற்களை சந்தைப்படுத்தல் நிறுவனத்தில் காணப்படுகின்ற மாவட்ட செயலாளர்கள் கதைத்து அதனை நாங்கள் ஆலை உரிமையாளர்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதனை டெண்டர் பண்ண முயற்சித்தால் ஓரிருவர் மாத்திரம்தான் பெற்றுக் கொள்வார்கள். எனவே நாங்கள் அபூர்த்தி செய்வதற்காக அந்த நிவாரணங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். கௌரவ சபானர் அவர்களே, கம்பா மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் கிடைக்க பெறுமா? 15ஆம் தேதி நட்டுவீடுதான் வழங்கப்படுது. நெல் உரிமையாளர்களுக்கு நெற்களை கொள்வனம் செய்ய வேலை திட்டம் கம்பா மாவட்டத்திலே காணப்படுகின்றன என்பதான் வினா. கம்பா மாவட்டங்களும் ஏனைய மாவட்டங்களுக்கு உட்பட்ட வகையில் நாங்கள் பணத்தை பெற்றுக் கொடுப்போம். கௌரவ உறுப்பினர் அவர்களே, இரண்டாவது மேலதிக வினா, இந்த இடத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தினால் பயிர் செய்யப்படாத தரிசு நிலங்களை வேறு பொருளாதார நடவடிக்கைகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என நாங்கள் ஏற்கனவே வினாவிலே பார்த்தோம். எங்களுடைய கௌரவ பாட்டிலி சம்பிக்க அவர்கள் முத்துராஜவல பிரதேசத்திலே குப்பைகள் ஒன்று சேர்த்தல் தொடர்பான கீழ் தாழ் நிலங்களை வழங்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கின்றார்கள். அதேபோன்று இதுவரையிலும் தாழ்நிலங்கள் தொடர்பான நிரப்புதல் வியாபார நிலையங்களுக்கு குத்தகைக்கு வழங்கியிருக்கின்றார்கள் எந்த விதமான கேள்வி பத்திர முறையும் இல்லாமலும். அதேபோன்று விவசாயமை சென்ற வகையில் அந்த உரிய விவசாய அந்த மாகாண பிரதிநிதிகள் பிரதேச பிரதிநிதிகள் பொறுப்பொன்றும் வழங்கப்படவில்லை. அந்த பிரதேசத்திலே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஒட்டுமொத்த முத்துராஜவல பிரதேசமும் இந்த வயல் கட்டளை சட்டத்தின் கீழ் மீன் நிரப்பப்பட்டு பாரிய சூழல் அழிவிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இதனை நீர்கொழும்பு கலப்பு மற்றும் இதனை வடிந்தொடுகின்ற ஆறுகளுக்கும் பாரிய சேதம் ஏற்படுகின்றது. எனவே விவசாய அமைச்சின்ற வகையில் உங்களுக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றனவா? அது தொடர்பாக நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கை யாதென்பதை நான் எதிர்பார்க்கின்றேன். கௌரவ சம்பிக்கிற அனுபவ கௌரவ அமைச்சர் நான் தெளிவுபடுத்தினேன். இந்த தாழ்நிலம் அவர் செய்தால் முத்துராஜவேல அவர்கள் நிரப்புகின்றார்கள். எந்த விதமான கேள்விப்பத்திர அறிவித்தலும் இல்லாமல் தனியார் துறைக்கு வழங்குவது ஒட்டுமொத்த பொய்யாகும். முத்துராஜவேல வலயத்தை எடுத்துக்கொண்டால் 3 வளையங்கள் காணப்படுகின்றன. ஒட்டுமொத்த வலயம் 1 ஒதுக்கப்பட்ட வன ஒதுக்க பிரதேசம், அடுத்ததாக அபிவிருத்திக்காக பயன்படுத்தப்படுகிற பிரதேசம், கேரளா பற்றிய மின் உற்பத்தி நிலையம், ஷெல்கேஸ் பிரதேசங்கள் ஆகியவைகள் அந்த அபிவிருத்தி பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த 2 கம்பளில் காணப்படுகிற அதாவது வஃபர்சோன் பாதுகாப்பு பிரதேசம் காணப்படுகின்றது. தாழ்நிலம் நிரப்புதல் அபிவிருத்தி மேற்கொள்ளப்படுகின்ற பிரதேசமாகும். எந்த ஒரு காணியும் கேள்விப்பத்திர முறைகளுக்கு புறம்பாக வழங்கப்படவில்லை. அது தொடர்பான மிக திட்ட தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். நன்றி. ஒளிவாங்கி முடக்கப்பட்டுள்ளது, அதாவது அதனை நான் பெற்றுக் கொள்கின்றேன். நான் கேட்டது என்னவென்றால் அதனை சுற்றியுள்ள பிரதேசத்தில் உள்ள வயல்கள் பேர்பட்டில் அந்த பகுதிகள் இதுவரையிலும் நிரப்பப்பட்டு காணப்படுகின்றது. இது தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன, அது தொடர்பான நடவடிக்கையில் என்ன மேற்கொள்கின்றீர்கள்? கௌரவ சபானவர்கள், முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றமைக்கு நாங்கள் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறோம். மேலும் முறைப்பாடு இருந்தால் அவருக்கும் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு முறைப்பாடு மேற்கொண்டால் நான் நடவடிக்கை எடுப்பேன். கௌரவ பிமல் ரத்நாயக் அவர்கள், நீங்கள் செயலகத்திலிருந்து ஒரு தெளிவுபடுத்த வழங்கப்பட்டுள்ள நிகழ்ச்சி 544-19 கௌரபிமலாத்நாயக் அவர்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வினா தொடர்பாக பதிலை பெற்றுக் கொள்வதற்கு கைத்தொழில் மற்றும் வர்த்தக நீண்டகால இடம்பெயர்ந்தவர்களை மேல்குடியேற்றல் கூட்டுறவு அபிவிருத்தி மற்றும் தொழில் பயிற்சி திறன் அபிவிருத்தி அமைச்சர் அவர்களுக்கு 7 ஜூலை 7ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளோம். எவ்வாறாயினும் வினா தங்களது அமைச்சருடைய விடயத்துக்கு உட்படாது என்பதனால் அதன் செயலாளர்னால் 5-8 நேற்றைய தினம் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு 2 மாதங்களுக்கு அனுமதித்ததன் பின்னர் அந்த விடயம் தங்களுடைய அமைச்சுக்கு இல்லாதன் காரணமாக தெரிவித்துள்ளனர். மீண்டும் ஒரு அமைச்சுக்கு நீரகாலத்தில் அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது அறிய தருவதும் மிக விரைவாக பதிலை பெற்றுக் கொள்வதற்கு உரிய அமைச்சுக்கு அனுப்பி வைக்குமாறும் கட்டளை பிறப்பிக்கதாகவும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியும் இந்த வினாவுடைய அமைச்சி தேடி பிடிப்பது அசௌகரியமானது. எனக்கு தெரியும் தற்போது பிஓஐயின் கீழ் காணப்படுவதால் இந்த நிறுவனம் துல்கிரிய நெசவு தொழில் பிரதேசத்திலே வசிக்கின்ற சுமார் 20 வருடங்களுக்கு அதிகமான அந்த பணியாளர்கள் 43 பேர் அவர்களை வெளியேற்றுவது தொடர்பான பிரச்சனையாகும். எனவே இந்த வினா சமர்ப்பிக்கிறது பல மாதங்களாகின்றன. எனவே அரசாங்கம் அமைச்சர்களை மாற்றுகின்றார்கள், விடயங்களை மாற்றுகின்றால் உண்மையிலே எனக்கு தெரியாது. பல அமைச்சுகள் எங்களுக்கு இந்த நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தின் அமைச்சர்களுக்கு கூட தெரியாது. ஆனபடி நான் உங்களிடம் பணிவாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நான் தற்போது அறிந்த வகையில் பிஓஐ உரித்தானதாகும். எனவே சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான அமைச்சுக்குரியதாகும். எனவே இத்தொடர் சமர்ப்பித்து விரைவாக பதிலை பெற்றுத் தாருங்கள். நன்றி. கௌரவ ஆண்ட்ரோ சிட்னி ஜெயரத்ன அவர்கள் நான் கேட்கின்றேன். கௌரவ பிரதமர் அவர்கள், முதலாவது புவிச்சரிவியல் அளவை மற்றும் சுரங்கள் பணியத்தின் மூலம் அறிக்கையிடப்பட்டுள்ளவாறு 2010 மே மாதம் முதல் 2015 காலப்பகுதி வரை பொலன்னறை மாவட்டத்தில் மணல் ஆவல் பணிகளுக்கான 243 அவர்களுக்கும் இதுவரை GSMB தொழில்நுட்ப சேவை தனியார் நிறுவனத்துக்கும் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்றுக் கொண்டவர்கள் பெயர்கள் மற்றும் முகவரிகள் உள்ளடங்கிய ஆவணம் இணைப்பு ஒன்றின் வாயிலாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நான் அதனை வாசிக்க வேண்டுமா? 243 பேர்கள் தேவைப்படுகின்றனவா? 243 பேர்கள் முகவரிகள் காணப்படுகின்றது. அதனை சபாபீடத்தில் சமர்ப்பிக்கின்றேன். உங்களுக்கு மீண்டும் ஒரு வினா எழுப்பலாம் இன்னும் ஒரு நாளில். அடுத்ததாக, நிலவிய சுற்றாடல் பிரச்சினைகள் காரணமாக புலனுறை மாவட்டத்தில் அனைத்து மணல் அகலும் நடவடிக்கைகளுக்கும் ஏதுவான உரிமங்கள் அரசாங்கத்துக்கு சொந்தமான GSMP தொழில்நுட்ப சேவைகள் தனியார் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. சுற்றாடலுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தும் மணல் ஆளுவதற்கான உரிமங்களை இடைநிறுத்தி சுற்றாடல் நியமிக்கவால் நிர்மாணத்துக்கு குறைந்த விலையில் மணலை வழங்குதல் என்னும் விடயத்தை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்துக்கு சொந்தமான GSP தொழில்நுட்ப சேவைகள் தனியார் நிறுவனத்துக்கு உரிமம் வழங்கப்பட்டுள்ளது. கௌரவ அடுத்ததாக காணப்படுகின்றது வீணாவுக்குரிய பதில் ஏற்படையதாகாது. கௌரவ உறுப்பினர்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்த தேவையா? ஆம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, தற்போது நான் கௌரவ அமைச்சனுடைய பெயர் பட்டியலை எனக்கு முடியுமென்றால் நீங்கள் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால், தற்போது சபாநாயகர் அவர்களே இங்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்கள் என நான் நினைக்கின்றேன் இடங்களிலே இல்லை. இதுவரையிலும் இரவு நேரங்களில் சோமாவதி பிரதேசத்தில் நான் அமைச்சரிடம் கேட்கிறேன். சோமாவதி பிரதேசத்திலே மகாவலி கங்கை அண்மித்த பிரதேசத்திலே வாரத்துக்கு 2 தடவைகள் சுமார் 200 மண் டிராக்டர்கள் கொண்டு வரப்படுகின்றன. எனவே இது தொடர்பாக அங்கு யாரிடமும் உரிமை பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ள அனுமதி கிடையாது நான் அறிந்த வகையிலே புவிச்சரிதவியல் அந்த நிறுவனத்திடமிருந்து. எனவே அந்த மணல்களை பயணிப்பது கொண்டு செல்வது தொடர்பாக அமைச்சர் அறிவாரா என்பதை நான் சுமார் 200 மணல் டிராக்டர்கள் கொண்டு வரப்படுகின்றன அந்த பட்டியலை நான் உங்கள் கையிலே அளிக்கின்றேன். கௌரவ சபானி அவர்களே, மனம் பிட்டிய பிரதேசத்திலே பொலனர் மாவட்டத்திலே தான் நான் நினைக்கின்றேன். கூடுதலான மன அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. பாரிய மோசடிகள் இடம்பெறுவதாகவும் உறுப்பினர் அவர்கள் தெளிவுபடுத்த உண்மை அன்று முதல் இடம்பெற்று வருகிறது. இன்று மாத்திரமில்லை, அதுமேலாக ஜனாதிபதி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் பொறுப்பேற்றதும் பின்னர் இந்த தனியார் முறையில் மேற்கொள்கின்ற இந்த அகழ்வுகளை அரசு நிறுவனமாகிய GSV தொழில்நுட்ப நிறுவனத்துக்கு இந்த உரிமப்பத்திரம் வழங்கக்கூடிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே பாரிய அளவில் மண் வியாபாரம் இடம்பெறுகின்ற இந்த பிரதேசத்திலே அப்படியாயின் அவ்வாறு அரசாங்கத்துக்கு ஒப்படை திருப்பினும் கௌர உறுப்பினர் அவர்கள் அறிவிக்கின்றவாறு பாரிய மோசடிகள் அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன. எனவே அதிமீதக ஜனாதிபதி அவர்கள் கட்டளை பிறப்பித்திருக்கின்றார்கள் என்னவென்றால் விடயத்துக்கு பொறுப்பான என்ற அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி விசாரணை அளவுக்கு இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை சமர்ப்பிங்கள். எவ்வாறு இந்த மோசடியில் இல்லாமல் செய்ய முடியும் என்பது தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணை குழுவினால் 10 விடயங்களை உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்த செயற்பாடுகளை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் இதனை நிறுத்த முடியும் என்று தற்போது GSV தொழில்நுட்ப நிறுவனமான இந்த செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்தப்பட்டவர்கள் காணப்படுகின்றன. சிலது தற்போது நடைமுறைப்பட்டு வருகின்றன. எனவே இது நிறைவடையும் போது இந்த மோசடி விடயங்கள் நிறைவேறும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நாங்கள் அறிந்த வகையிலே ராணுவத்தினர் இறந்த சந்தர்ப்பத்திலும் இந்த மண் வியாபாரிகள் பாரிய அளவில் கடுமையாக இடம்பெறுகின்ற அதாவது மணல் நான் பிரிந்துபடுத்துகின்ற மாவட்டத்திலே இந்த மணல் வியாபாரம் காரணமாக கடந்த காலம் முதல் சுமார் 4 வருடங்கள் அல்ல அதுக்கு முன்னரும் பலர் இழந்திருக்கின்றார்கள். மணல் வியாபாரம் என்பது இவ்வாறு இடம்பெறுகின்ற இருப்பினும் நாங்கள் முப்படையினர் பயன்படுத்தியோம், அதே போன்று பாதுகாப்புத்துறையினை பயன்படுத்தியோம். நாங்கள் புவிச்சரிதவியல் பணியாக இதனை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அவருடைய தெளிவுபடுத்தல் காண்பித்தமை தொடர்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதிகமான மணல் அவர்கள் இடம்பெறுவது இந்த பிரதேசம்தான். நாங்கள் இதனை கட்டுப்படுத்த 100% முடியாவிட்டால் நாங்கள் சாதாரண நிலைமையில் கட்டுப்படுத்த முயற்சிப்போம். நன்றி. கௌரவ ஷியான் சேமசிங்க உறுப்பினர் அவர்கள், கௌரவ உதயபிரபாத் கம்மன்மில உறுப்பினர் அவர்கள், நான் கேட்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆனா ஒன்று விடை நகர அபிவிருத்தி மற்றும் அதனுடைய தவிசால நகர அபிவிருத்தி சபையின் மூலமாக 2003 பத்திரிகை அறிவித்தல் மூலமாக கீழ்வர நடவடிக்கைகளுக்கு 3 வருடங்களுக்காக கீழ்நிலங்களை நிரப்புவதை தடுப்பதற்கு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் ஒன்று அதனுடைய பயன்படுத்தப்படாத நிலங்கள் மற்றும் அபிவிருத்திகள் தொடர்பான எந்தவித விண்ணப்ப பத்திரங்களும் உரிய நிறுவனங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டாம் எனவும் சட்டரீதியற்ற கட்டிடங்களை நிர்மாணிப்பை நிறுத்துமாறும் அவ்வாறான காணிகளை நிரப்புவதை இடைநிறுத்துவதும் மேற்குறித்த விடயங்கள் சட்டவிரோத கட்டிடங்களை அகற்றுமாறும் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு அடிக்கடி மேற்கொள்ளப்பட்ட பத்திரிகை அறிவித்தல் மூலமாக இந்த இடைநிறுத்தல் 2008 ஏப்ரல் மாதம் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் 2008 ஏப்ரல் மாதம் 30 தேதி பின்னர் இந்த மீண்டும் நீடிக்கப்படாதனால் நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் மேல் மாகாணத்திலே மாவட்டத்திலே அமைந்துள்ள சதுப்பு நிலங்கள் மற்றும் நீர் மூல இடங்கள் மற்றும் அவை தொடர்பான முகாமைத்துவம் தொடர்பான மேம்படுத்தல் தொடர்பான திட்டங்களை ஒழுங்குபடுத்துவதற்காகவும் அதனுடைய செயற்பாடுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வரையிலும் உரிய நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த காலப்பகுதியிலே மேல் மாகாணத்தினுடைய ஈரவளம் தொடர்பான அந்த ஒழுங்குபடுத்தல் ஆலோசனைகள் தொடர்பாக நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அதற்கமைவா நகர அபிவிருத்தி அதிகார சபை மேல் மாகாணத்துக்குரிய அபிவிருத்தி திட்டத்தை தயாரிக்கையில் ஈரவளம் தொடர்பான ஆலோசனை வழிகாட்டல் உரிய உள்ளூராட்சி நிறுவன அபிவிருத்தி திட்டங்களை கெசட் பண்ணும்போது அந்த ஈரவளையங்கள் தொடர்பான ஒழுங்கு விதிகளை உள்ளிருத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கமைவாக 2007 ஏப்ரல் மாதத்தின் பின்னர் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் 3 கீழ்நிலங்களை நிரப்புதல் தொடர்பாக 1000 கோடி கெசட் அறிவித்தல் மூலமாக கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் அமைவாக திட்ட குழுவின் சிபாரிசு அமைவாக தாழ் நிலங்களை நிரப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அதிகார சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை, கமநல அபிவிருத்தி திணைக்களம், இலங்கை காணி மீட்பு மற்றும் அபிவிருத்தி கூட்டுத்தாபனம், மற்றும் விசேட சந்தர்ப்பங்களின் போது உரிய உள்ளூராட்சி நிறுவனங்கள் மற்றும் உரிய மாகாண சபை அதாவது மாகாண சபையின் கமநல சேவை நிறுவனம் உட்பட 2015 1 10 தேதி முதல் 2019 4 2 வரையிலும் தானியங்கள் நிரப்புதல் தொடர்பான குழுவின் சிபாரிசுகளுக்கு அமைவா இலங்கையே தானியங்கள் நிரப்புதல் மற்றும் அபிஷேகம் கூட்டுத்தாபனத்தினால் கொழும்பு மாவட்டத்திலே கோரப்பட்டுள்ள எண்ணிக்கை வழங்கப்பட்டுள்ள எண்ணிக்கைகள் கீழ்வருமாறு குறிப்பிடப்படுகின்றது. 2015 ஆம் ஆண்டிலே கோரப்பட்டுள்ள எண்ணிக்கை 61 2 ரோட் அனுமதிக்கப்பட்டுள்ளது 22 பேச்சஸ் 39 2016 52 ஏக்கர் 30 பேச்சஸ் தசம் 8 அனுமதிக்கப்பட்டது அளவு 22 ஏக்கர் 23.7 ஏக்கர் 2017 ஆம் ஆண்டில் 171 ஏக்கர் 2 ரூட் மற்றும் 10.81 ஏக்கர் அனுமதிக்கப்பட்டது 12 ஏக்கர் 2 ரூட் 4.51 பர்ச்சேஸ் 2018 ஆம் ஆண்டிலே கோரப்பட்டுள்ள எண்ணிக்கை 45 ஏக்கர் ரூட் 2 22.59 ஏக்கர் அனுமதிக்கப்பட்டது 2 ரூட் மற்றும் 17 பர்ச்சேஸ் ஆகும். 2019 ஆம் ஆண்டிலே இந்த காலப்பதி வரையிலும் கோரப்பட்டுள்ள எண்ணிக்கை 36 ஏக்கர் 5.53 அனுமதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 1 ஏக்கர் 2 ரூட் 21.25 ஏக்கர் ஆகும். அதற்கமைவாக 2019 4 2 காலப்பதி வரையிலும் அந்த நிரப்புதல் துறை கோரப்பட்டுள்ள ஒட்டுமொத்த 369 ஏக்கரும் 2 ரூட் 3.21 ஆகும். அதிலே 61% அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்றுதான் கூற வேண்டும், 2015 1 முதல் 2019 4 காலப்பதியில் இலங்கை காணி மீட்டல் தொடர்பான அந்த வழக்கள் எண்ணிக்கை 59 சட்ட ரீதியற்ற கட்டிடங்கள் தொடர்பான பெயர்கள் இணைப்பு ஒன்றாக இங்கு காட்டப்பட்டுள்ளது. அதில் நாங்கள் சபாபதியிடம் சமர்ப்பிக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, என்னுடைய மேலதிகாரி நான் முதலாவது
மேலதிகாரியை கேட்கின்றேன். இரண்டாவது நிமல்லான்சா அவர்களுக்கு 2010 இந்த பாராளுமன்றத்தை உள்ளிட்ட கொழும்பு நகரம் நீரில் மூழ்கியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என நினைக்கின்றேன். பாராளுமன்றத்தின் பப்பர் மூலமாக வெளியேறுவின் நிலை பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்பட்டது. 2010 பிறகு 2011 முதல் 2015 வரையான காலப்பகுதிக்குள் எந்த ஒரு வெள்ளப்பெருக்கினாலும் கொழும்பு மூழ்கவில்லை. ஆனால் இப்பொழுது சிறிய மழை பெய்தாலும் கொழும்பு நீரில் மூழ்கின்றது. கொழும்பில் உள்ள நாங்கள் இதனை தனிப்பட்ட முறையில் அறிவோம். கொழும்பு நகரம் இவ்வாறு நீரில் மூழ்குவதற்கான காரணத்தை கண்டறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் இந்த காணி மீட்டல் அதாவது தாழ்நிலங்களை நிரப்புவதற்கு மேற்கொண்ட முயற்சி இதில் தாக்கம் ஏற்படுத்தியுள்ளது என்பதை ஏற்றுக்கொள்கின்றீர்களா? முதலில் நான் கூற வேண்டும், இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்துக்கு முன்னர் இந்த கமத்தொழில் அமைச்சர் மேல் மாநிலத்தில் 13,000 ஹெக்டேர் கைவிடப்பட்ட வயல்கள் இருக்கின்றன. கடந்த 2-3 தசம்தலங்களும் மேல் மாகாணத்தில் கைவிடப்பட்ட இந்த வயல்களில் 60% நிரம்பியுள்ளது மண்ணால். அதைப் போலவே இந்த தாழ்நிலங்கள் தொடர்பாக ஈரநில முகாமைத்துவ திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க நகராபிச்சு அதிகார சபையின் திட்டத்தில் நாங்கள் இதனை சேர்த்திருக்கின்றோம். தெளிவாகவே கொழும்பு மற்றும் இதன் சுற்றுப்புற பிரதேசங்களை நீரிலிருந்து தோன்றிய நகரங்களாக அதனை நாங்கள் உருவாக்கப் போகின்றோம். மிகவும் கடுமையான இந்த சுற்றாடல் சட்டங்கள் மத்திய சுற்றாடல் அதிகாரிகள் காவல்நல சேவைகள் நிலையம் முதலவற்றில் உள்ளவர்கள் நிலைய பரிசோதனை செய்த பின்னர் தான் நாங்கள் அனைவது வழங்கும். 2010 ஆம் ஆண்டில் தான் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதே போலவே 2016 ஆம் ஆண்டில் அதைவிட குறைந்த மழை வீழ்ச்சி கிடைத்தது. ஆனாலும் இந்த பிரச்சினை தோன்றியது. இன்று நீர்த்தேக்கத்தை அமைக்கின்ற பணிக்கு மேலதிகமாக பல பம்பி நிலையங்களை கழனி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு மட்டம் அதிகரிக்கும் பொழுது உருவாக்கப்பட்டிருக்கவற்றின் அவற்றின் பம்பை நிலையங்களின் பணிகள் நிறைவடும். முதலாவது அம்பத்தலை, இரண்டாவது கொழும்பு தொட்டலங்க பிரதேசத்தில் பாலத்துறை பிரதேசத்தில், மூன்றாவதில் எதிர்காலத்தில் நாங்கள் கொளநாவ கழுப்பாளம பிரதேசத்தில் வைக்கப் போகின்றோம். அதே போலவே கொளநாவ பிரதேச கித்தம்பவ மற்றும் கால்வாய்களை புனரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதே போலவே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் கொழும்பு நகரத்தில் உள்ள இந்த நீரை நீர்த்தேக்கங்களால் எடுக்க முடியாது. எனவே 4 இந்த சுரங்கத் தொகுதிகளை அமைக்க எதிர்பார்க்கின்றோம். அதில் முதலாவது சுரங்கத் தொகுதி நிர்மாண பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன மட்டக்குடிய பிரதேசத்தில். இரண்டாவது இந்த தொகுதி ராயல் கல்லூரிக்கு அருகிலிருந்தும் தும்முள்ள சந்தியிலிருந்து கடலுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும். நான்காவது தொகுதி கின்சி வீதியிலிருந்து டிஎஸ்என் ஆக்க வித்தியாலய ஊடாக கட்டுவயல தொடர்பான கால்வாய் பிரதேசம், நான்காவது பொருள பிரதேசத்தில் இருந்து தேவிபாலிகா கல்லூரி ஊடாக மறுபுறத்தில் இணைத்த உத்தேசித்திருக்கின்றோம். எனவே 20 வருடங்களுக்கு ஒரு தடையோட மிகவும் கடுமையான வெள்ளப்பெருக்கு கூட 2010 ஏற்பட்ட ஒரு நிலைமையை போல நிலைமைக்கு ஈடுகொடுக்கக்கூடிய முறைமை ஒன்றை நீர்த்தேக்கங்களுக்கு நீரை இறைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். நாகலம் வீதி மற்றும் ஏனைய இடங்களில் நிர்மாணிக்கப்படுகின்றவை அண்மையில் மருதாணி செயின்ட் செபஸ்டியன் இடத்திலே அத்தகைய ஒரு பம்பி நிலையத்தை நிர்மாணிக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கின்றோம். இடைக்கிடையே இவ்விதமாக பம்பி நிலையங்களை அமைப்பதன் மூலமாக அவசர நிலைமைகளை எதிர்கொள்ள எதிர்பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி கௌரவ நிமல்லான்சா அவர்கள், குறிப்பாக நேற்று அது மீது கிருஷ்ணாதிபதி அவர்கள் கோரினார், முத்துராஜவள பிரதேசம் அரசியல்வாதிகளில் குப்பை கூடமாக மாற்றப்பட்டிருப்பதாக. நேற்று நான் அந்த இடத்துக்கு சென்றவுடன் நான் கண்டபடைந்தான், முத்துராஜவளியில் குப்பை கொட்டுகின்ற அளவை விட அதிக அளவு குப்பை கொட்டியிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் கேட்டிருக்கின்றேன், அந்த பிரதேசத்தில் உள்ளவருக்கு செல்ல முடியாது, எப்போது இதனை அங்கிருந்து நீங்கள் அகற்றப் போகின்றீர்கள், இந்த குப்பை கூட முகாமைத்துவத்தை எப்போது ஆரம்பிக்கப் போகின்ற, கொழும்பு மாவட்டத்தை போல கம்பா மாவட்டத்தில் உங்களுடைய தாழ்நில அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் ஹைவாக்கு மேலாக செல்லும் பொழுது நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் சுற்றாடல் நேயம் உள்ளவர், எல்லா காணிகளும் நிரப்பப்பட்டு வருகின்றன. எனவே காணி மீட்டல், இந்த ஏனைய தாழ்நிலங்களை மீட்டல், அங்கு நீர்த்தேங்கின்ற எல்லா இடங்களையும் இப்பொழுது மீட்டி வருகின்றார். இதற்கு உங்களுடைய கூட்டு தாபனத்தின் தலைவர் தான் அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றார். அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம்? நீங்கள் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பாவித்து தலைவர்களுக்கு குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க வேண்டாம். தயவு செய்து அத்தகைய ஒரு சம்பவம் இருந்தால் எனக்கு அறிவியுங்கள். இந்த தாழ்நில மீட்டல் அபிவிருத்தி நிறுவனம் தனியாக காணி மீட்டலில் ஈடுபட முடியாது. நாங்கள் தெளிவாக கூறுறோம். மத்திய சுற்றுலா அதிகார சபை, கமநல சேவைகள் திணைக்களம், அதே போலவே நீர்ப்பாசன திணைக்களம், இந்த அத்தனை பேருடையும் கொண்ட ஒரு புலவிசாரிகள் கொழுதான அந்த பணியை மேற்கொண்டது. அவ்வாறு இல்லாவிட்டால் எனக்கு முறைப்பாடு செய்யுங்கள், நான் செயலாற்றுவேன். அடுத்த கேள்வி குப்பை கூட பிரச்சினை. நான் பதிலளிக்கும் வரை இருங்களே பொறுமையாக. முத்துராஜவள பிரதேசத்தில், கருவளப்பட்டிய பிரதேசத்தில் நாங்கள் தற்காலிகமாக நிலமோடுகை ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். முழு கொழும்பிலும் 6000 டன் சேர்ந்தது. மருத்துவ ஐக்கிய சாலைகளில் இந்த நடைபாதைகளை கூட டெங்கு நோயாளர்கள் குவிந்தனர். எனவே தற்காலிக தீர்வாகத்தான் நாங்கள் அதனை செய்தோம். ஆனால் கொழும்பு நகர சபைக்கு இடைக்கிடையே நாங்கள் அறிவித்தோம், குறிப்பாக ஒரு வருட காலத்திற்காகத்தான் இதை எடுத்தோம். செப்டம்பர் மாதத்தில் நாங்கள் அறிவித்தோம், இங்கு கொள்ளளவு இது விஞ்சி செல்கின்றது, எனவே இங்கு போட வேண்டாம் என்று. இச்சாரத்தில் நான் கூறுகிறேன், நாங்கள் அந்த பணியை தற்காலிகமாக கொழும்பு நகர சபையாக நிறுத்தியிருக்கின்றோம். வத்தல கரணிய ஆகிய பிரதேசங்களில் இன்னும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படவில்லை. எனவே அடுத்த மார்ச் மாதம் வரை நாங்கள் இடமளித்தார்கள். மார்ச் மாதம் தொடக்கங்கள் கொழும்பில் புகைந்த மூலம் வனவாசலிருந்து 66 வரை கொண்டு செல்வோம். கொழும்பு நகர சபையில் உள்ள குப்பைகளை அங்கு கொண்டு வரப்போவதில்லை. அங்கு குவித்து இப்பொழுது அதிகமாக இருக்கின்ற அளவு இப்பொழுது அப்படி இருந்தாலும், காணக்கூடியதாக இருந்தாலும், அப்படி காட்சி அளித்தாலும், இது காலத்துடன் 1/5 பங்காக குறையும். உட்காத பகுதிகள் இருக்கின்றன, அவற்றை அகற்றி அந்த பிரதேசத்தை நாங்கள் மீள் நிறுவ எதிர்பார்க்கின்றோம். நல்லது. கௌரவ உறுப்பினரே, 2 மேலதிக கேள்விகளுக்கு பிறகு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். நிலைய கட்டளையின் பிரகாரம் நாங்கள் அப்படி செய்ய முடியாது. தனிவேராக கேட்கலாம், வாய்ப்பளிக்க முடியுமா? அவர்கள் ஒளிவாங்கி இயங்கவில்லை. வெள்ளப்பெருக்கு கட்டுப்பாடு தொடர்பான எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பாக இவர் கூறியவற்றில் கொளநாவ கழுபாலும் கொச்சட்டுவையில் பம்பி நிலையங்கள் இருக்கின்றன, கித்தம்புவ கால்வாய் புனரமைக்கப்படுகின்றது, எனவே இணைக்கப்படுகின்றன. கௌரவ அமைச்சரே, இந்த 3 வருடங்களாக இந்த கால்வாய்கள் கித்தம்புவுடன் இணைக்கப்பட்டு பம்பி நிலையங்களுக்கு கொண்டு வருகின்ற கருத்திட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தீர்கள். இந்த ஆண்டில் நிதியமைச்சு பணத்தை வழங்காமை காரணமாக இவை சற்று ஸ்தம்பித்துள்ளன. எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்தி இவற்றின் இறுதி பெறுபெற்றினை பெறக்கூடிய உளவில் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் எங்களுடைய கௌரவ பிரதம அமைச்சரின் கவனத்திற்கு அதை கொண்டு வருங்கள். பணத்தை கொடுத்தவுடன் நாங்கள் அந்த வேலையை செய்வோம். கௌரவ சுசந்த புஞ்சி நிலைமை அவர்கள், கௌரவ சாந்த பண்டார அவர்கள், கௌரவ லக்ஷ்மண் யாப்பா அபயவர்தன் அவர்கள், கௌரவ கல்வி அமைச்சர் கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஆ ஒன்று ஆம் 2015 ஆண்டில் மார்ச் 14, 15, 16, 17, 18, 19, 20 திகதிகள் நேர்முகப்படுத்தி நடத்தப்படவில்லை என்பதோடு 2016 ஆண்டில் மார்ச் 14, 15, 16, 17, 19, 20 திகதிகளில் இந்த அக்ஷய நேர்முகப்படுத்தி நடைபெற்றது. 18, 89, 31, 2014, 10, 22 திகதியே அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகையில் வெளிப்படுத்தப்பட்ட இலங்கை அதிபர் சேவை பிரமாண குறிப்பில் 7-2 பந்தியின் பிரகாரம் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டது. 4 ஆம் பின்னிணைப்பு 1. 5 அவ்வாக வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த நேர்முக பரீட்சையில் தெரிவு செய்யப்படாத விண்ணப்பதாரிகளுக்கு மேன்முறையீட்டை சமர்ப்பிக்குமாறு அழைப்பு ஒழிக்கப்படவில்லை என்பதோடு அத்தகைய மேன்முறைகள் தொடர்பாக மீண்டும் நேர்முக பரீட்சையை நடத்துவதற்காக சேவை பிரமாணங்களின்படி ஏற்பாடுகள் கிடையாது. 6 நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரியால் கட்டுப்படுத்த முடியாத விடயங்கள் காரணமாக ஆரம்பத்தில் வழங்கப்படவில்லை. ஆனால் அவசியமான தகவலை பூர்த்தி செய்துள்ள 43 உத்தியோகத்தர்களுக்கு அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவின் கல்விச் செயல்கள் குழுவின் அங்கீகாரத்துடன் நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. A1 மேன்முறையீட்டை சமர்ப்பித்த எந்த ஒரு மேன்முறையாளரும் மீண்டும் நேர்முக பரீட்சைக்காக அழைக்கப்படவில்லை. எனவே 14(1)(k) இந்த 14(87)(k) தோற்றியுள்ள எஸ்கே குணத்திற்கும் அவ்வாறு அழைப்பு விடுக்கப்படவில்லை. 2 2014 10/22 திகதியே அதிபதியிட வர்த்தமானியில் கூறப்பட்ட இலங்கை அதிபர் சேவை சேவை பிரமாண குறிப்பு கிடங்க இலங்கை அதிபர் சேவையில் ஆட்சேர்ப்புக்கான நேர்முக பரீட்சை நடத்தப்பட்டுள்ளன. நேர்முக பரீட்சை தெரிவு செய்யப்படாத உத்தியோகத்தர்கள் முன்வைத்துள்ள மேன்முறைகள் தொடர்பாக மீண்டும் நேர்முக பரீட்சைகள் நடத்தப்படவில்லை. 3 மேலே விவரித்தவாறு தவறு எதுவும் இடம்பெறவில்லை. அதிபர் சேவை பிரமாணத்தின்படி 3 தரத்திற்கான நியமனம் பெறுவதற்கான தகுதியை கண்டறிவதாக 2015 1 இவர் பூர்த்தி செய்திருந்த இந்த தகமையை அவர் அந்த காலத்தில் பெற்றிருக்கவில்லை. அவருடைய திறமைகள் அவருடைய தகமைகள் பின்வருமாறு. அது ஒரு அட்டவணையில் தான் இருக்கின்றது, அதை சபாபடத்தில் வைக்கட்டுமா? ஏற்புடையதன்று. 2 மேலதிக கேள்விகள் இருக்கின்றன. இப்பொழுது பாடசாலை அதிபர் பதில் பாடசாலை அதிபர்களை நியமிப்பதற்காக நீங்கள் வர்த்தமானியில் பிரசுரித்திருக்கிறீர்கள். இந்த வர்த்தமானி பிரசுரம் மூலமாக பாடசாலைகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எவ்விதத்தில் பாடசாலை வகைப்படுத்தப்படும்? தேசிய பாடசாலைகள், பாடசாலை பிள்ளைகளின் எண்ணிக்கை கிடங்கவா, அல்லது ஆசிரியர்களின் எண்ணிக்கை கிடங்கவா, அல்லது இந்த நடவடிக்கை முறை என்ன? கௌரவ சபாநாயகர்களே, 1 பதில் அதிபர்கள் என்ற ஒரு தனிவேறான பரீட்சை நடத்தப்பட்டது. 2015 தரம் ஒன்றைச் சேர்ந்த 4000 அதிபர்களை சேர்த்துக் கொண்டேன். அரசியல் கலப்பின்றி தகமையின் பிரதாரம் சேர்த்துக் கொண்டோம். அதற்கிணங்க நீங்கள் கோரியதன்படி மேலும் 2000 அதிபர்களை சேர்த்துக் கொள்ள இப்பொழுது நேர்முக பரீட்சை நிறைவு செய்யப்பட்டுள்ளன. அதே போலவே நான் அப்படி கூறினால்தான் உங்களால் இதை தெளிவு பெற முடியும். அதே போலவே இப்போது தேசிய பாடசாலைகளுக்கு இந்த பாடசாலை அதிபர்களை நியமிக்கும் போது அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவின் கல்விக்குழுவின் அங்கீகாரத்தை பெற்று நாங்கள் இந்த தகவல் திறன்களுக்கு அடிப்படையில் வர்த்தமானியில் பிரசுரித்து சேர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்தோம். இதன்போது தேர்ச்சி அடிப்படையில் நியமிக்க எதிர்பார்த்தோம். ஏனென்றால் ஐடி மொழி போன்றவற்றுக்கு ஓரளவு புள்ளிகளை கொடுக்க வழங்கினோம். இதற்கு முன்னர் 90% பதில் நியமனம் பெற்றவர்களைத்தான் கொடுத்தது. அதாவது அரசியல் நியமனங்களாக அரசியலுக்கு 90 புள்ளிகள் கொடுத்தது. மேலும் 5 புள்ளிகள் பாடசாலை அதிபரில் பதில் கடமையாட்டி இருந்தால் சிறப்பு செயற்பாட்டு வெடிவாரி செயற்பாட்டுக்கு 5 புள்ளிகள், கல்வி தகமைக்காக 5 புள்ளிகள் தான் வழங்கப்பட்டன 100. எனவே நாங்கள் திருச்சியின் அடிப்படையில் தொழிற்சான்றிதழ்கள் பட்ட பெண்ணிலை பட்டமாக இருக்கலாம், அவற்றுக்கான இந்த தகவல் திறன்களை அமைத்து அதிபர்களை தேசிய பாடத்துக்கு சேர்த்துக் கொள்ள முயற்சித்தோம். ஆனால் அரசாங்க சேவைகளான கூட அதனை இடைநிறுத்தியது. உண்மையிலேயே அவர்கள் அங்கீகாரம் கொடுத்து வர்த்தமானிக்கு அங்கீகாரம் கொடுத்து பின்பு நிறுத்தினார்கள். காரணம் என்ன என்று எனக்கு தெரியாது. அமைச்சர் ரெண்டு வகையில் நான் இணங்கப் போவதில்லை. ஆனால் மீண்டும் நாங்கள் இப்பொழுது கெசட் பண்ணி இருக்கின்றோம். அதே போலவே நீங்கள் கூறினீர்களே அந்த வகைப்படுத்தல் அது பழைய வகைப்படுத்தல். தேசிய பாடசாலைகளில் 64 தரம் ஒன்றில் உள்ள பாடசாலைகளாக இனங்காணப்பட்டன. இது முந்தைய சுற்றறிக்கையின் மூலமானது. அதில் கிளாஸ் 1 போன்றவர்களை போடவும் ஏனையவற்றுக்கு ஏனையவர்களை சேர்த்துக் கொள்ளவும் தான் வர்த்தமானி அறிவித்தல் பிரிவிக்கப்பட்டது. அந்த வகைப்படுத்தல் இன்று பொருந்துவதில்லை. எனவே இதை மாற்ற வேண்டுமே. எனக்கு இன்றளவில் இந்த பாடசாலை 2000-3000 மாணவர்கள் இருக்கின்றார்கள், ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், நல்ல பெறுபெயர்களை பெற்றிருக்கின்றார்கள். எனவே நீங்கள் கூறுகின்ற இந்த வகைப்படத்தின் படி இன்றும் பெறுவதானால் அது இப்பொழுது ஒத்து வர மாட்டது. நான் உங்களுடன் ஏற்றுக்கொள்கின்றேன். எனவேதான் நாங்கள் அதனை பொருட்படுத்தாது விட்டோம். இந்த 64 என்பதை பொருட்படுத்தாமல் தேர்ச்சி அடிப்படையில் இந்த மாற்றங்களுடன் பொதுவாக எடுக்க நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ஆனால் அரசாங்க சேவைகள் ஆணைக்குழு கூறுகின்றது 64 நாங்க பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கிளாஸ் 1 சேர்ந்தவர்களை. நானும் உங்களுடைய நிலைப்பாட்டில் தான் இருக்கின்றோம். ஆனால் அரசாங்க சேவைகள் ஆணைக்குழு அப்படி கூறியிருப்பதால் என்னால் அதை விஞ்சி தீர்மானம் எடுக்க முடியாது. நன்றி. இந்த கல்லூரிகளில் 15-20 வருடங்கள் ஒரு சிலர் 15-20 வருடங்களாக இருந்து கல்வி சேவையில் 3 அதிபர் சேவத்தில் 3-2-1 அதன் பிறகு நிர்வாக சேவை பரீட்சையிலும் சித்தடைந்திருக்கின்றார்கள். எனவே 15 வருடங்களாக அதிபர்களாக இருந்திருக்கின்றார்கள். இன்று இந்த வர்த்தமானியின் பணி அந்த பொது பதவி அணி அல்ல, விசேட பதவியில் எந்த ஒருவருக்கும் விண்ணப்பம் கொடுக்க முடியாது. நான் நீங்கள் கூறுவதற்கு சேர்த்தீங்களே, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அமைச்சர் என்ற வகையில் அரசாங்க ஆணைக்குழுவின் கல்வி சேவை கொடுக்க நாங்கள் கூறினோம். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் பிரதம அமைச்சரும் இது தொடர்பாக பேசினார். இதற்கு அரசாங்க சேவை ஆணைக்குழு எனக்கு அது தெரிவிப்பதில்லை. எனவே எங்களால் இதை செய்ய முடியாது. இப்பொழுது 3 கேள்விகள் கேட்கப்பட்டுவிட்டன. அவருடைய ஒளிவாங்கி இயங்கவில்லை. நான் இது பற்றி கவனம் செலுத்தியிருக்கிறேன். ஒளிவாங்கி இயங்கவில்லை. நாங்கள் அதை கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம். 2 சுற்று வினா 1 ஏசாவித்தானுக்கு கேட்கப்படுகிறதா? ஆளுந்தரப்பு கேள்வி கேட்கின்றீர்களா? கேட்கிறேன். கௌரவ சபாநாயகர் அவர்கள், விடை சபாபடத்தில் வைக்கப்படுகிறது. வினாயில கமைந்து கணக்கெயரத் எதிர்த்தரப்பு கேள்வி கேட்கப்படலாம். விடை சபாபடத்தில் வைக்கப்படுது. 6 ஜெயந்த சமர வீர கேட்கப்படுகிறதாம். விடை சபாபடத்தில் வைக்கப்படுகின்றது. 11 கௌரவ சயான் சேமசிங்க கேட்கப்படுகிறதா? விடை சபாபடத்தில் வைக்கப்படுகின்றது. 13 கௌரவ சுசந்த பொஞ்சு நிலமே கேள்வி கேட்கப்படுகின்றது. நிதியமைச்சர் 2 கழக வாசம் கேட்கின்றார். 14 கௌரவ சாந்த பண்டார விடை சபாபடத்தில் வைக்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் நிலையக்கட்ட 22 கீழான வினாக்கள் கௌரவ ஆண்ட்ரோதி சபாநாயகர். கௌரவ சபாநாயகர் அவர்களே, இச்சந்தர்ப்பத்தை அளித்தமைக்கு உங்களுக்கு பெரிதும் நன்றி. இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பான இணைந்தபடி வாக்குறுதி அளித்தபடி செலுத்தாமை காரணமாக தோன்றியுள்ள சிக்கல்கள் பற்றி இந்த சபையின் கவனத்தை ஈர்க்க செய்விக்க விரும்புகிறேன். அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஏற்புடையதாகும் வகையில் 2018 8/23 சம்பள அதிகரிப்புக்கு அமைய இணைந்தபடி அதிகரிக்கப்பட்டது. இந்த புதியவர்களுக்கு இணைந்தபடி கணிப்பிடப்பட்ட பயண செலவு ஒழிக்கப்பட்டாலும் இலங்கை போலீஸ் உத்தியோகர்களுக்கு அது இடைநிறுத்தப்பட்டதனால் 2019 ஜனவரி 24 நிலையில் கட்ட 22 கீழ் நான் இது பற்றிய பிரச்சனையை கிளப்பினேன். நான் மீண்டும் கௌரவ சபாநாயகருடைய இந்த பிரச்சனை ஏற்பட காரணம் அன்று சபை முதல்வர் இதற்கு அது அமலாக்கப்படாமை பற்றி ஒரு பதிலளித்தார். 2018 August 9 சுற்றறிக்கையின் பிரகாரம் சம்பள அதிகரிப்பு கிழங்கு அதிகரித்த இணைந்தபடி போலீஸ் நிலையத்திற்கு பெற்றுக் கொடுத்தல் நியாயமற்றதா எனவும் அதற்கணக்க இந்த பயண செலவினை போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பீரா 2018 வகுப்பு மாற்றிருந்த அவர்கள் கோரிய கொடுப்பனவு தொடர்பான நிலுவை சம்பளத்தை செலுத்த நடவடிக்கை எடுப்பீர்களா என்றும் கேட்டேன். என்றால் அவர்கள் அரசு ஊழியர்கள், குறிப்பாக எங்களுக்கு தெரியும் மிகவும் சிரமமான தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள். எனவே உரிமைகள் பற்றி அவர்களுக்கு குரல் கொடுக்க, உரிமைகள் பற்றி ஆர்ப்பாட்டம் செய்ய, உரிமைகள் தொடர்பாக வேலை நிறுத்தத்தில் செய்யக்கூடிய ஒரு கும்பல் அல்ல. எனவே அத்தகைய குழுக்களைச் சேர்ந்தவர்களை பற்றியாவது அரசாங்கம் விசாரித்தறிய வேண்டும். நான் இந்த கேள்வியை கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் சபை முதல்வர் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் சார்பில் 2019 ஜனவரி 24 விடையளித்த சபை முதல்வர் சுற்றறிக்கை கிடங்க 2018 8 மாதம் 23 தொடக்கம் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இணைந்தபடியை பெற்றுக் கொடுக்க அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சரவை பத்திரத்தை கூறினார். 2018 8 21 பொது நிர்வாக சுற்றறிக்கை 20/2018 அவசியப்பாடு பூர்த்தி செய்யப்படுமானால் பொலிசு உத்தியோகத்தர்களுக்கும் இந்த சுற்றறிக்கையின் பிரதம் இணைந்தபடி செலுத்த தடை கிடையாது என்று கூறினார். சபை முதல்வருக்கு ஞாபகம் இருக்கும், நீங்கள் இந்த பிரச்சனையை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர்களுக்கு அது வழங்கப்பட வேண்டும் எனவும் அதற்காக அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நிகழ் ஜனவரி மாதத்தில் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் 8 மாதங்கள் கழிந்திருக்கின்றன. அதேபோலவே சபை முதல்வர் மீண்டும் விடயங்களை தெரியப்படுத்தும் போது இந்த கொடுப்பனவு போலீசாருக்கு செலுத்தப்படல் வேண்டும் என ஏற்றுக்கொள்வதாகவும் 2 மாதங்கள் நீங்கள் 2 மாதங்கள் அரசாங்கம் இல்லாதிருந்தன் காரணமாக அக்டோபர் 26 தொடக்கம் டிசம்பர் 12 வரை அரசாங்கம் ஒன்று இருக்கவில்லை என்பதனால் இந்த நடவடிக்கை தாமதித்ததாகவும் வெகு விரைவில் இது வழங்கப்பட வேண்டும் என நம்புவதாகவும் கூறினீர்கள். அன்று நீங்கள் ஜனவரி மாதம் கூறினீர்கள், 2 மாதங்கள் உங்களுக்கு அரசாங்கம் இருக்கவில்லை என்று, அதனால் தான் இதனை செய்ய முடியாமல் போனது என்று. இப்பொழுது செய்யப்போவதாக கூறி 8 மாதம் போய்விட்டது, இன்னமும் உங்களால் செய்ய முடியவில்லை. இவ்வாறாயினும் இற்றை வரை அதிகரித்த இந்த கொடுப்பனவுகள் செலுத்தப்படவில்லை எனவும் தற்பொழுது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தில் அரைவாசியை கிடைப்பதும் தெரிய வருகிறது. இந்த நிலைமையில் கீழ் பின்வரும் சிக்கல்களுக்கு அமைச்சர் பதிலளிப்பார் என எதிர்பார்க்கிறேன். 2018 8 23 அதிகரிக்கப்பட்ட இணைந்த படியினரான பிரயாண செலவை போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பாரா? சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்ட அமைச்சர் பத்திரத்துக்கு என்ன நேர்ந்தது? அதை துரிதமாக அங்கீகரித்து சமர்ப்பிப்பாரா? 2018 ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அவர்களுக்கு குறித்தாக வேண்டிய கொடுப்பனவினுக்கான நிலுவை பணத்தை செலுத்த நடவடிக்கை எடுப்பாரா? இந்த அநீதியை இல்லாதொழிக்க அரசாங்கத்திற்கு மேலும் எவ்வளவு காலம் கழியும்? சீக்கிரமாக வழங்க நடவடிக்கை எடுப்பாரா என்பதை அறிய விரும்புகிறேன். நன்றி. கௌரவ சபை முதல்வர் சம்பந்தப்பட்ட அமைச்சர் எதிர்காலத்தில் பதிலளிப்பார். ஆனால் நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். அரசாங்கத்தின் அபிப்பிராயம்தான் இந்த கொடுப்பனவு செலுத்தப்பட வேண்டும். பிரச்சனை நிதியமைச்சருடன் தான் இருக்கின்றது. அரசாங்கம் இதனை செலுத்த இணங்கியுள்ளது. பிரச்சனை நிதியமைச்சருடன் இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு இந்த பிரச்சனையை ஆற்றுப்படுத்தி பதிலளிப்பேன்.
நாங்கள் உங்கள் முற்றில் அனுதாபப்படுகிறோம்.
உங்களுக்காக நான் கவலைப்படுகிறேன். அன்றுகுமார் திசாநாயக் அவர்கள் அவர் கூறினார், அரசாங்கம் இது தொடர்பில் அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் பிரச்சனை நிதியமைச்சருடன் தான் இருக்கிறது. எனவே நிதியமைச்சர் அரசாங்கத்தின் ஒரு பகுதி இல்லையா? அதை முதலில் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக அறிந்து கொள்ள விரும்புவது, நீங்கள் எனக்கு கவலை தெரிவிப்பதில் அனுதாபம் தெரிவிப்பதில் பயனில்லையே. எனவே நீங்கள் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களுக்கு இவ்வளவு காலம் செலுத்த இயலாமல் போனமைக்காக கவலைப்படுவதாகவும், எனவே வெகு சீக்கிரமாக இதனை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர்களுக்கு கூறுவதுதான் மிகவும் பொருத்தமானது நினைக்கிறேன். நன்றி. கௌரவ டக்ளஸ் தேவானந்த் அவர்கள்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, உள்ளக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள், அமைச்சர் கௌரவ் வஜிர அபிவர்த்தனாவிடம் கேட்பதற்கு அனுமதித்ததற்கு மீண்டும் நன்றி. ஜனாதிபதியின் உத்தியோக பணி நில மெரவர நடமாடும் சேவையானது கடந்த வருடம் 2018 செப்டம்பர் 28 யாழ்ப்பாணம் சாவகச்சேரி டிபக் கல்லூரியில் நடைபெற்றிருந்தது. இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் தேசிய அடையாள அட்டை பெறுவது இலவசமாகும் என்றும், அடையாள அட்டைக்கான செலவுகளை தனது அமைச்சு ஆட்பதிவு திணைக்களத்துக்கு வழங்கும் என்றும், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சரினால் அறிவிக்கப்பட்டதாகவும், இதனை நம்பிய சாவகச்சேரி ஊர்வாத்துறை சங்கானை பருத்தித்துறை நெடுந்தீவு காரைநகர் நல்லூர் பிரதேச செயலக பிரிவுகளில் வாழ்கின்ற எமது மக்களில் பலரும் தேசிய அடையாள அட்டை விண்ணப்பித்து தற்போது கிட்டத்தட்ட 11 மாதங்கள் ஆகின்ற நிலையிலும் இதுவரையில் தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கின்றனர். இந்த வகையில் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவில் மாத்திரம் சுமார் 700 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும், ஏனி ஒவ்வொரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் தலா 500 பேர் வரையில் விண்ணப்பித்துள்ளனர் என்றும் தெரிய வருகின்றது. இதே நேரம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழ்ப்பாணம் கோப்பாய் தெல்லிப்பளை போன்ற பிரதேச செயலக பிரிவுகளில் மேற்படி நடமாடும் சேவை இடம்பெற்றிருந்த போது பொதுமக்கள் மற்றும் பொது அமைப்புகளிடமிருந்து பணம் புறப்பட்டு விண்ணப்பிக்கப்பட்டிருந்த தேசிய அடையாள அட்டைகளுக்கான செலவுகள் செலுத்தப்பட்டதாகவும், இந்த விண்ணப்பதாரிகளுக்குரிய தேசிய அடையாள அட்டைகள் கிடைக்கப்பெற்று விட்டதாகவும், உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சிருந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகின்றது. எனவே எனது முதலாவது கேள்வி, ஜனாதிபதி நடமாடும் சேவையின் போது பணம் செலுத்தாது தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பித்துள்ள சாவகச்சேரி ஊர்காவற்துறை சங்கானை பருத்தித்துறை நெடுந்தீவு காரைநகர் நல்லூர் பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்களுக்கான தேசிய அடையாள அட்டைகளை இலவசமாக வழங்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் உண்டா? இரண்டாவது கேள்வி, கௌரவ சபாநாயகர் அவர்களே, இலவசமாக வழங்கப்படும் என அளித்த வாக்குறுதிகளுக்கு அமைவாகவே அப்போது மக்கள் செலவுகளுக்கான பணத்தை செலுத்திராத நிலை ஏற்பட்டுள்ளது என்பதால் இவற்றை இலவசமாக வழங்குவதே சிறந்த ஏற்பாடாக இருக்கும் என்ற நிலையில், தற்போது ஆட்பதிவு திணைக்களமும் தங்களது அமைச்சின் கீழே இருப்பதால் இத்தொடர்பில் சாதகமான நடவடிக்கையை விரைந்து எடுக்க முடியுமா என்றும், மேற்படி எனது இந்த கேள்விகளுக்கான பதில்களையும் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பான விளக்கங்களையும் கௌரவ அமைச்சர் வஜிர அபிவத்தினா அவர்கள் வழங்குவார் என எதிர்பார்க்கின்றேன்.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, நில மிகவர மக்கள் சேவை வேலை திட்டம் யாழ் மாவட்டத்தை மையமாக கொண்டு 15 பிரதேச செயலக பிரிவுகளை உள்ளடக்கத்தக்கதாக 2018 ஆகஸ்ட் 24 தேதி இருந்து அக்டோபர் 15 தேதி வரை நடத்தப்பட்டது. இந்த மக்கள் சேவை நிகழ்ச்சி திட்டத்தினூடாக தேசிய அடையாள அட்டைகள் மற்றும் பிற சேவைகள் பல இலவசமாக வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கு முன்னர் இந்த மக்கள் சேவைகள் நடத்தப்பட்ட பொன்னறுவை காளி வவுனியா கிளிநொச்சி முல்லைத்தீவும் மன்னார் மற்றும் குறுநேகல ஆகிய மாவட்டங்களிலும் தேசிய அடையாள அட்டைகள் இலவசமாக வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இந்த மாவட்டத்தில் தேசிய அடையாள அட்டத்தை இலவசமாக வழங்க அனுசரணை வழங்கிய தனியார் வங்கிகள் சில 2018 அக்டோபர் மாதம் இடம்பெற்ற சேட்பாங்குடன் அமைச்சர்களுடன் தொடர்புகளை அறுத்துக்கொண்டன. அதற்கிணங்க யாழ் மாவட்ட மக்களுக்கு தேசிய அடையாள அட்டை இலவசமாக வழங்க அனுசரணை காட்டுவதற்கு இணக்கம் காட்டிய நிறுவனங்களுடன் மீண்டும் இந்த பிரச்சினையை பேசி தீர்ப்பதற்காக தற்போது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இது சம்பந்தமாக யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் விஜயகலா மகேஸ்வரன் அவர்களும் எழுத்தில் எங்களுடைய அமைச்சுக்கு தகவல்களை வழங்கி இருக்கின்றார்கள். அதற்காக கால அவகாசத்தை நாங்கள் கோரியிருக்கிறோம். அதன்படி செலுத்த வேண்டிய மொத்த தொகை 8,29,829.50 ரூபாய். அதை செலுத்த திணைக்களம் நிறுவனம் இப்பொழுது நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அதற்கிடங்க தேசிய அடையாள அட்டை விண்ணப்பித்த அத்தனை பேருக்கும் இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். தாமதத்திற்கு கவலையை தெரிவித்துக் கொண்டு முதலாவது வினாவுக்கான விடை ஆம், இரண்டாவதற்கும் பதில் ஆம்.
தேர்தல்கள் வர இருக்கின்றபடியினால் இந்த அடையாள அட்டையை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டு, நான் ஏற்கனவே இந்த வடமாகாண சபைக்கு இலங்கையில் மாகாண சபைகளுக்கான தேர்தல் எப்பொழுது வைக்கப்படும் என்ற கேள்வி எழுப்பியிருந்தேன். 5ஆம் மாதம் அளவில் கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பதில்கள் சொல்வதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனபடியினால் அந்த கேள்விக்கான பதிலை இன்றா அல்லது இன்னொரு தடவையா என்றதை கேட்க விரும்புகின்றேன்.
நான் நினைக்கின்றேன், கௌரவ சபாநாயகர் அவர்களை இது சம்பந்தமாக, இது ஒரு தேசிய ரீதியான நிலவும் பிரச்சனை, எனவே பெருதல நாளில் முழுமையான பதிலை உங்களுக்கு அளிக்கிறேன். கௌரவ சபை முதல்வர் கௌரவ அன்றகுமார் திசநாயக் அவர்கள் கேட்ட அந்த போலீஸ் உத்தியோகர்களின் பிரச்சினை தொடர்பிலே போலீஸ் ஆணைக்குழு காற்றுப்படுத்தி போலீஸ் ஆணைக்குழுவுடன் நீங்கள் இங்க அரசியலமைப்பு சபைக்கு அனுப்பினீர்கள், நாங்கள் அது பிறகு திரைசேரியுடன் பேசி அவர்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றார்கள். போலீசுக்கு இந்த கொடுப்பினம் செலுத்துவதை நாங்கள் விரும்புகின்றோம். இணக்கப்பாட்டுக்கு வந்திருப்போம், போலீஸ் மா அதிபருடன் இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம், தேதி கிடைக்க அதனை செலுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த கொடுப்பினை செலுத்த நாங்கள் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறோம். இன்றைய ஒழுங்கு பத்திரத்து உடையிலக்கம் 1, இலங்கை மின்சார சபை திருத்த சட்டம் 2ஆம் வாசிப்பு. கௌரவ எதிர்க்கட்சித் தலைவர் இன்று சமர்ப்பித்துள்ள இலங்கை மின்சார சபை சட்டம் உங்களுக்கு தெரியும். சட்டத்துறை தலைமை அதிபதி ஏற்கனவே இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக உங்களுக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சட்டத்துறை தலைமை கூறுகின்ற வகையில் அரசியலமைப்புக்கும் முரணாகத்தான் இன்று இந்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்படப் போகின்றது. எனவே இது இதற்கு உரிய சந்தர்ப்பம் அல்ல. பொறியியலாளர் சங்கமும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரத்தை அமைச்சர் எப்பொழுதுமே அமைச்சர் இருக்க மாட்டாரே, அமைச்சர்கள் மாறுவார்கள்.
எனவே இந்த அமைச்சருக்கு எல்லையற்ற அதிகாரங்கள், எந்த ஒரு நபரையும் எந்த ஒரு விடயத்தையும் பெற்றுக் கொள்வதற்கான அதிகாரம் அவருக்கு கிடைக்கின்றது. எனவே இந்த நிலைமையில் சட்டம் அதிபர் தலைமை அதிபதியருடைய ஆலோசனை பெறப்பட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைக்கின்றேன், இந்த சட்டம் அரசியலமைப்புக்கும் முரணானது என்ற காரணத்தினாலும் இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது, முன்வைக்கப்பட்டுள்ள இந்த சட்டத்தில் சட்ட மூலத்தில் அதன் 2வது உபரப்பில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற திகதி என்ற அந்த பந்தி அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக வேறு ஏதேனும் எழுத்து மூலமான சட்டத்திலுள்ள எந்த ஒரு விடயம் குறிப்பிடப்பட அரசியலமைப்புக்கும் மேலாக சென்றிருக்கின்றது. எனவே இந்த விடயம் தொடர்பில் இதை ஒரு முன்மாதிரியாக வழங்க வேண்டாம் பாராளுமன்றத்தில் தாங்களும், நான் உங்களிடம் ஒரு வேண்டுகின்றேன் அரசாங்கத்திடம், இன்றைய தினத்தில் இதனை நீங்கள் வாபஸ் பெற்று மீண்டும் இந்த சட்ட மூலம் தொடர்பில் கலந்துரையாடி ஏதேனும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வேண்டுகிறேன். துறை சார்ந்த குழுக்களிலும் சிற்றுள்ள திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது. கௌரவ பீமால் ரத்நாயக் அவர்கள், முதலில் சட்டத்தை பற்றி பேசுவோம். முதலில் கௌரவ சபாநாயகர் அவர்களே, கட்சித் தலைவர்களின் கலந்துரையாடல் என்று இதை முன்வைக்க நாங்கள் எதிர்பார்த்தோம். சட்ட அதிபர் தலைமை அதிபதி திணைக்களமானது அதை அறிவிக்கல. இன்றைய தினத்தில் இன்றுதான் காலை இதை எங்களுக்கு அறிவித்தார்கள், அரசியலமைப்புக்கு முரணானது என்ற விடயத்தினை. எனவே இன்று காலை தான் எனக்கு அறிவிக்கப்பட்டது. கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எழுந்திருப்பதற்கு முன்னதாக இதை நான் வாபஸ் பெறுவதற்கு எத்தனைத்தேன். அவருடைய எனவே நாங்கள் எந்த வகையிலும் இதனை வாபஸ் பெறுகின்றோம். நாங்களும் விருப்பமில்லை அரசியலமைப்புக்கு முரணானது ஒன்று இங்கு சமர்ப்பிப்பதற்கு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் அவசியம் இல்லை. என்ன உங்களுக்கான சட்ட பிரச்சனை?
நாங்கள் அதை கொண்டு தொடர்ந்து போகவில்லை. நீங்கள் பாராளுமன்றத்தை ஒத்தி வைக்கலாம்.
என்ன கௌரவ அமைச்சர் அவர்களே? இல்லை, நாங்கள் ஓவர்சைட் குழுவில் இது தொடர்பில் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் முன்வைத்தோம். எனவே நாங்கள் இணக்கம் தெரிவித்தோம் இதற்கு திருத்தங்களை முன்வைப்பதற்கு. எனவே தற்போது ஏற்றுக்கொண்ட காரணத்தில் அந்த திருத்தங்களை முன்வைப்பதற்கு தயாரென்ற காரணத்தில் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, தற்போது முன்மொழியப்பட்டது கௌரவ விமல் விராஸ் அவர்கள்
முன்மொழிவிற்கு சபையை ஒத்திவைக்க. ஆகவே நாங்கள் சபையை ஒத்திவைப்போம். அதை பற்றி நாங்கள் காக்கவும் முன்மொழி
சபை ஒத்திவைப்பு. பாராளுமன்றம் நாளை மாலை ஒரு மணிக்கு ஒன்று கூடும்.